கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:37 வாசிக்கலாம். 27 தானியேல் 5:27.
தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும்,
நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். The what wage in the balances and are found wanting. அதன் பின்பு எஸ்ரா 5:31. எஸ்ரா 5:31.
நாங்கள் எருசலேமுக்கு போக 12 அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிற்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது.
நாங்கள் எருசலேமுக்கு போக 12 அகவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்களுடைய தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிற்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அதன் பின்பு 33 வாசிக்கலாம்.
4 அந்த வெள்ளியும் பொன்னும் பனிமுட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரனாகிய உரியாவின் குமாரன் மெரமோத்தின் கையிலும் பினகாசின் குமாரன் எலையாசாரின் கையிலும் எல்லாவற்றிலும் இருந்து நிறையின்படியும் நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது. யெசுவாவின் குமாரன் யோசபாத்தும் பின்னுயின் குமாரன் நொவதியாவும் என்கிற லேவியரும் அவளோடு கூட இருந்தார்கள்.
4 அந்த வெள்ளியும் பொன்னும் பனிமுட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் மெரமோத்தின் கையிலும் பினகாசின் குமாரன் எலையாசாரின் கையிலும் எல்லாவற்றிற்கும் இருந்த நிறையின்படியையும் நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது. யெசுவாவின் குமாரன் யோசபாத்தும் பின்னுயின் குமாரன் நொவதியாவும் என்கிற லேவியர்களும் அவளோடு கூட இருந்தார்கள். எஸ்ரா 8 அங்கே பேலன்ஸஸ் அங்கே வருகிறது, தராசு அங்கே வருகிறது. பனிமூட்டுகள் எல்லாத்தையும் நெருத்து ஆசாரனுடைய கையிலே ஒப்புவிக்கிறார்கள். அதன் பின்பு நம்ம தானியேலின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 5 கையிருப்பு வந்து எழுதுகிறது. மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்று எழுதும் பொழுது தானியேல் அங்கே வரவழைக்கப்பட்டான். அவன் பெல்சாத்தாரை பார்த்து என்ன சொல்லுகிறான், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். தராசு அங்கே வருகிறது. பைபிளில் எஸ்ராவில் வருகிறது, பின்பு தானியலில் வருகிறது. இந்த கடைசி காலத்திலையும் சுப்ரீம் ஜட்ஜி வந்திருக்கிறார். ஹலலுயா. அவர் தராசை கொண்டு வருகிறார், நம்ம ஒவ்வொருவரையும் நெருத்து பார்க்கிறார். இப்பொழுது அந்த நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், திஸ் இஸ் அ டைம் ஆஃப் வேயிங். இப்பொழுது நெருத்து பார்க்கிற நேரமாக இருக்கிறது. ஆண்டவர் இப்பொழுது எல்லாரையுமே நெருத்து பார்க்கிறார், தராசிலே வைத்து நெருத்து பார்க்கிறார். பெல்சாத்தார் வந்து குறைய காணப்பட்டான். ஆனால் அந்த ஆசாரியனாகிய உரியாமிடத்திலே பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் பாபிலோன்லேருந்து வந்து எருசலேமில் வந்து ஒப்படைக்கும் பொழுது ஆசாரியன் எல்லா பாத்திரங்களையும் நெருத்து பார்க்கிறான். வெயிட்டு கரெக்டாக இருக்குதா? எல்லாமே கரெக்டாக இருக்கு. இல்லை, எஸ்ராவில் கரெக்டாக இருக்குது, தானியலில் வந்து கரெக்டாக இல்லை, நீ குறைய காணப்பட்டாய். அதே போல் இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். நம்மை நெருத்து பார்க்கும் பொழுது வெயிட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கிறார். வெயிட்டு கரெக்டாக இருந்தால் தேவனுடைய ஆலயத்திலே அந்த பாத்திரமானது உபயோகப்படுத்தப்படும். அது ஆலய பொக்கிஷத்திலே அது சேர்த்து கொள்ளப்படும். எஸ்ரா வந்து அவனுடைய ஜனங்களும் அந்த பாத்திரங்களை கொண்டு வரும் பொழுது அதை ஆசாரியனாகிய உரியாவும் அங்கே எலையாசர் பினகாசின் குமாரன் எலையாசர் அங்கே இருக்கிறான். அந்த ஆசாரிகள் நெருத்து பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கிறது, அது ஆலயத்திலே அது உபயோகப்படுத்தப்பட்டது, அந்த பாத்திரங்கள் உபயோகிக்குமான ஆலயத்தின் பொக்கிஷத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டது. அதனால் ஒரு கேட்டகோரி இப்படி இருக்குது. இன்னொரு பிரிவு எப்படி இருக்குது என்றால், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். நீ குறைய காணப்பட்டபடினாலே தேவன் உன் ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அதை பிரித்து மேதியருக்கும் பெரிசியருக்கும் கொடுத்து விட்டார். அந்த ராஜ்யமானது உன்னை விட்டு எடுக்கப்பட்டது. ஏனென்றால் உன்னை நெருத்து பார்க்கும் பொழுது நீ குறைய காணப்பட்டாய். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நேரத்து பார்க்கிறார். அவிதமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். திஸ் இஸ் அ டைம் ஆஃப் வேயிங். ஆண்டவர் வந்து தராசில் வைத்து நம்ம நேரத்து பார்க்கிறார். நம்முடைய கேரக்டர், நம்முடைய ஆட்டிடியூடு, நம்முடைய ஆக்ஷன்ஸ் எல்லாவற்றையும் நேரத்து பார்க்கும் பொழுது அது அந்த பேலன்ஸ் வந்து சரியாக ஈவனாக அது காண்பிச்சுன்னா, ஒரே நிலையில் சமநிலையில் அது காணப்பட்டால் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் வந்து ஆலயத்தின் பொக்கிசத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெறுவீர்கள். இதை அந்த பெல்சாத்தார் போல கத்த நெருக்கி பார்க்கும் பொழுது குறைய காணப்பட்டால் உபத்திர காலத்திலே தள்ளப்படுவீர்கள். அழுகையும் பற்கழிப்பும் அங்கே ஏற்படும். பிரசங்கம் வந்து ஒரு உண்மையான ஒரு பிரசங்கம். எல்லா மெசேஜுமே ரொம்ப 100% ஃபேக்ட். இது நம்முடைய லைஃபோடு சம்பந்தப்பட்டது, இந்த நேரத்தோடு இது சம்பந்தப்பட்டது. பிரசங்கத்தை எல்லாரும் நன்றாக கவனிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அருமையான நம்ம அவிதமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். இட் இஸ் எ குளோரியஸ் டைம். இது ஒரு மகிமையான நேரம். மனவாட்டிக்கு இது ஒரு மகிமையான நேரம். உலகத்துக்கு இட் இஸ் அ ஹாரிபிள் டைம். இது வந்து மிகவும் பயங்கரமான ஒரு நேரம். நமக்கு முன்பாக பெரிய சந்தோஷம் இருக்கிறது, நித்தியமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை பெற வேண்டிய நேரத்திலே நம்ம இருக்கிறோம். உலகமானது அழிவை எதிர்நோக்கியிருக்கிறது, மகா உபத்திர காலத்தை எதிர்நோக்கியிருக்கிறது. அவிதமான உலகம் இருக்கிறது. நம்ம உலகத்தின் மக்களாக இருக்கணும், அல்ல ஆவிக்குரிய மக்களாக இருக்கணும். ரெண்டும் கட்ட லட்சணமாக இருக்கக்கூடாது. இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்கக்கூடாது. சிலர் அவிதமாக இருக்கிறாங்க. ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடணும், முழு மனசோடு தேடணும். உலகத்தை பின்னால் வைத்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்து முழு மனசோடு ஆராதிக்க வேண்டும். அல்லது ஒரேடியாக பாவியாக போயிடணும். ரெண்டுல ஒன்னா இருக்கணும். நீ அனலாயிரு அல்லது குளிராயிரு. நீ அனலாம் இல்லாம குளிராயிராம வெதுவெதுப்பா இராத. அப்படியானால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்னு கத்த சொல்லுகிறார். அதனால அவிதமான ஒரு நேரம். ஒன்னு குளிராயிரு அல்ல அனலாயிரு. வெதுவெதுப்பா ரெண்டு மத்தியில இருக்காது. ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு வைக்காம நம்ம முழு இதயத்தோடும் முழு மனசோடும் கத்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, ஆண்டவர் நம்மை நேர்த்து பார்க்கும் பொழுது நம்ம கரெக்டாக இருப்போம். அவருடைய பேலன்ஸ் வந்து அது ஈவனாக காமிக்கும் பொழுது, அது ஒரே சமநிலையில் இருக்கும் பொழுது நீ வந்து கரெக்டாக இருக்கிற. அதனால உனக்கு ரேப்சர் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இருள் சூழ்ந்த உலகத்தில் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். சாபன இருள், பாவ இருள் உலகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மேல வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார். இட் இஸ் அன் அடல்டரஸ் ஏஜ். அதிக பாலியல் அங்கே கொடுமைகள் நடக்கிற ஒரு காலம். அடல்டரஸ் ஏஜ், ஏஜ் ஆஃப் இன்சானிட்டி. அநேருக்கு என்றால் மனநிலை பாதிக்கப்படுகிறது. அவிதமான ஒரு காலத்தில் இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு காலம். இருள் சூழ்ந்திருக்கிறது. பாவ இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது காரிருள் பூமியை மூடி இருக்கிறது. ஆனால் வெளிச்சம் நம்மேல உதித்திருக்கிறது. ஆமீன். கர்த்தர் குமாரரையும் குமார்த்திகளையும் தூரத்திலிருந்தும் அவர் வரவழைத்து தம்முடைய வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்பட செய்கிறார். அவ்விதமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் வந்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பித்தான். இன்ட்ரடியூஸ் த மெசேஜ். அப்பொழுது ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பீரியட் முடிவுக்கு வந்தது. அதே போல இந்த காலத்திலே ஆண்டவர் ஒரு ப்ரோஃபெட்டை கொண்டு வந்து அந்த ப்ரோஃபெட் வந்து மேசியாவை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நமக்கு காண்பிக்கும் பொழுது நியூ டெஸ்ட்மென்ட் புதிய ஏற்பாடு முடிவுக்கு வருகிறதாக இருக்கிறது. கர்த்தர் எல்லாத்தையுமே ஒரு பேட்டர்ன் படி செய்கிறார். தானியேல் 2:44 அந்த சிலையானது அங்கே நிற்கிறது. அது தலை பொண்ணும் மார்பு வந்து வெள்ளியும் வயிறு வெண்கலமும் கால்கள் இரும்புமாக பாதங்கள் இரும்பும் களிமனுமாக இதோ உலக ராஜ்யம் விதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லானது கையால் பெயர்க்கப்படாத கல்லானது மலையிலிருந்து உருண்டு வந்து பாதத்திலே மோதும் பொழுது இந்த சிலையானது தூள் தூளாக போய்விட்டது. அந்த சிலை வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியலை. அந்த சிலை வந்து அழிஞ்சி காற்றோட காத்தாய் போய் இல்லாமலே போய்விட்டது. இனி ஒரு காலம் எழும்பாமல் ஆகிவிட்டது. ஆனால் அந்த கல்லோ பெரிய பர்வதமாக மாறினது. ஆமே. தேவனுடைய வார்த்தை சத்தியமானது. ஒருவேளை சிலர் அதில் கவனம் வைக்காட்டால் அது நிறைவேறாமல் இருக்காது. நான் அதை கேர் பண்ணலை. கேர் பண்ணாட்டாலும் அது நிறைவேறும். அது உங்களுக்கு ஆபத்தா முடியும். நீங்க அதை கேர் பண்ணீங்கன்னா, அது மேல கவனம் வைத்தா நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தினா ஆசீர்வாதத்தை பெற முடியும். இந்த ரெண்டுல ஒண்ணுத்ததுதான். ஒண்ணு, யெரொபெயாம் தன்னுடைய ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்ள பிரயாசப்படுகிறான். அதனாலே அவன் பொன்று கன்று குட்டியை உண்டாக்கி நீங்க எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று தன் ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக தக்க வைப்பதற்காக அவ்விதமான பொன்கன்று குட்டிகளை உண்டாக்கி நமஸ்கரிக்க ஜனங்களை செய்கிறான். ஆனாலும் அவன் ராஜ்யத்தை அவன் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகாப் என்ன செய்கிறான் என்றால், அவன் வந்து ஏசபேலை விவாகம் செய்து அதனால தன்னுடைய அரசியலை பாதுகாக்கணும்னு நினைக்கும் பொழுதும் அதுவும் அவனால முடியல. பீலையாம் என்ன, பாலாக் என்ன செய்கிறான், மோபிய ராஜா பீலையாம கொண்டு வந்து இந்த ஜனங்களை சபிக்க சொன்னா, அதனால நம்முடைய ராஜ்யத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ளலாம்னு சொன்னா அந்த பிரயாசமும் முடியவில்லை. அதே போலதான் இன்னைக்கு ஒவ்வொரு ராஜ்யங்களும் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கட்சி நீடிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்று பல தந்திரமான முறைகளை, பல தில்லுமுள்ளான முறைகளை செய்து தங்களுடைய கட்சியை தங்களுடைய ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் நினைக்கும் பொழுது கல் உருண்டு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எல்லா ராஜ்யங்களும் அழிஞ்சு போகும். நீங்க விசுவாசிக்கிற அந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம் எல்லாத்தையுமே அழிஞ்சு போடும். யாரும் தங்களுடைய ஆட்சியை பாதுகாக்க முடியாது. நீங்க அவ்விதமான ராஜ்யத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இத நீங்க நல்ல உணரணும், மனசுல தியானிச்சு உணரணும். நம்ம சும்மா தலையாட்டிட்டு போக கூடாது. நம்ம ரியலைஸ் பண்ணணும், நான் எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன், இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எவ்விதமா இருக்கிறது. ஒரு நாள்ல எல்லாமே அழிஞ்சு போகும். எனக்குள்ள இருக்க ராஜ்யம் வந்து எல்லாத்தையுமே ஜெயிக்க போகும். பேமெண்ட் ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்பொழுது நம்ம எவ்வளவு விசேஷித்தமளவுகளா இருக்கிறோம். எந்த ராஜாவும் எந்த கட்சிக்காரர்களும் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்ற முடியாது. அதனால அவ்விதமான ஒரு காலத்துல நம்ம ஜீவிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. ஆமென். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இந்த நேரத்துல நம்மளை பேலன்ஸ்ல வச்சு நிறுத்து பார்க்கிறார். நான் தேவனால முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனவாட்டியா இருக்கிறேன், வார்த்தையில இருக்கிறேன், தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறேன், அப்படிலாம் சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. நம்ம முன்குறிக்கப்பட்டாலும் முன்குறிக்கப்படவில்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து எல்லாரையுமே நெருத்து பார்க்கிறார். விசுவாசியை நெருத்து பார்க்கிறார், அவிசுவாசியை நெருத்து பார்க்கிறார். நம்ம நெருத்து பார்க்கும் பொழுது தராசிலே குறைய காணப்படக்கூடாது. குறைய காணப்பட்டால் நம்ம கைவிடப்படுவோம், உலக அழிவில் நம்ம சிக்கிக் கொள்வோம். பேலன்ஸ், நம்ம இன்றைக்கு தராசிலே நிறைய நெருக்கப்படுகிறோம். சுப்ரீம் ஜட்ஜி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுப்ரீம் ஜட்ஜி எப்படி வந்திருக்கிறார்? மேகத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கிலாந்தில் உள்ள ஜட்ஜ் எல்லாம் ஒயிட் விக்கி வச்சிருப்பாங்களாம், ஒயிட் டோப்பா வச்சிருப்பாங்க. அப்பொழுது அவனுக்கு வெள்ள முடியா இருக்கும், நரைத்து போன முடிய உடையவர்களா இருப்பார்கள். ஏனென்றால் அந்த நரை வந்து ஞானத்தை குறிக்கிறது. இவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, அதிக ஞானம் இருக்கிறது என்பதை அந்த ஒயிட் விக்கி வெளிப்படுத்துகிறது. இவர் சரியா நியாயம் விசாரிப்பார், ரொம்ப ஞானமா நியாயம் விசாரிப்பார், பச்சபாதம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக ஒயிட் விக்கி வைப்பாங்க. இயேசு கிறிஸ்து அவர் மேகத்துல இறங்கி வரும் பொழுது, அதான் செவன் சீல், இட் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட், ஆமென், மகிமையில் வெளிப்பட்ட கிறிஸ்து என்று அதுக்கு பாஸ்வர்த் அங்க அர்த்தத்தை கொடுக்கும் பொழுது பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார்? அது வந்து சரியாக பொருந்தவில்லை. இயேசு கிறிஸ்து இப்பொழுது சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். அதான் ஒயிட் விக், அவர் முடி கருப்பா தான் இருக்குது, மேல ஒயிட் விக் வைத்திருக்கிறார். இங்கிலாந்து ஜட்ஜி போல ஒயிட் விக் வைத்திருக்கிறார். அவருடைய சரசு மயிறு வெண்பஞ்சை போல் இருந்ததுன்னா அவர் ரொம்ப ஓல்டு மேன் அல்ல. அவர் எங்காதான் இருக்கிறார்? மேல ஒயிட் விக் வைத்திருக்கார். எப்படி வந்திருக்கிறார்? சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். கோர்ட்ல வந்து அந்த சிம்பல் எப்படி இருக்குன்னா, ஒரு பெண் வந்து தராசை பிடித்திருப்பாள், அவருடைய கண் வந்து துணியினால கட்டப்பட்டிருக்கும். இதுதான் வந்து கோர்ட்ல வச்சிருக்கிற சிம்பல். அதுதான் ஒரு பெண் தராசை பிடித்து கொண்டு கண் வந்து கட்டப்பட்டிருக்கும், துணியினாலே கட்டப்பட்டிருக்கும். இது எதை குறிக்கிறதுனா, சிம்பல் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியினுடைய அடையாள சின்னமாய் இருக்கிறது. அதனால தராசுல கோர்ட் ஜட்ஜி வந்து தராசுல நெருத்து பார்க்கிறார். நல்ல ப்ராசிக்யூட்டர் சொல்லுவார், இங்க வந்து லாயர் சொல்லுவார், எல்லாத்தையுமே கேட்டு அந்த வாதங்களை கேட்டு அவர் ஜட்ஜி பண்ணுகிறார். ஜட்ஜி பண்ணும் பொழுது கரெக்டா அவர் நெரித்து பார்க்க வேண்டும். அங்கே கண் எதற்காக கட்டப்பட்டிருக்குது என்றால், இவங்க ரொம்ப நல்லா நமக்கு வேண்டியவங்க, இவங்க ஒரு அரசியலில் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, இவங்க பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பாதம் பக்காதபடி அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாலும் என்ன பொசிஷனில் இருந்தாலும் எல்லாருக்கும் சரியான நீதியை அங்கே சொல்லுவது தான் கோர்ட்டினுடைய சிம்பல். ஆனால் இன்னைக்கு கோர்ட்டில் நிறைய காரியங்கள் மாறி இருக்கு. ஆளுங்கட்சிக்கு சார்பாக நீதிபதிகள் வழக்கு சொல்லுவதையும், இன்னொரு பணம் கொடுத்தவனுக்கு இதை சாதகமாக தீர்ப்பு சொல்லுவதும் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறது. உண்மையான ஒரு நேர்மையான ஜட்ஜை கண்டுபிடிப்பது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த சிம்பிளாக வச்சிருக்கிறாங்க. உலகம் முழுசும் ஒரே சிம்பிள் தான், அந்த தராசை கையில் பிடித்திருக்குது. யாரையும் பார்க்கக்கூடாது, இவங்க அவங்கன்னு பார்க்கக்கூடாது. நீதியை சொல்ல வேண்டும், சரியான தீர்ப்பு கொடுக்க வேண்டும், நீதியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் அவிதமாகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனிடத்துல பச்சபாதம் இல்லை. நீங்க எளியவர்களா இருந்தாலும் சாதாரண மக்களா இருந்தாலும் உங்களிடத்திலேயே அந்த பரிசுத்தம் இருக்கும் என்றால், உங்களிடத்திலே உண்மையான விசுவாசம் இருக்கும் என்றால், உங்களை ரேப்சர்ல பங்கு பெறுவார், பங்கு பெற வைப்பார். எதுவும் நம்ம வந்து உலகத்துல பெரிய புகழ் பெறலாம், இவர் தான் பெரிய பிரீச்சர், சென்னையில இருக்கு இவர் தான் பெரிய பாஸ்டர், இவர் தான் பெரிய ஜெனரல், அறிவாளி இவர் தான் அப்படின்னு அவங்க மற்றவங்க சொல்லலாம், அவர் தன்னை அவிதமா நினைச்சிடலாம். ஆனா ஆண்டவர் தராசுல நெருத்து பார்க்கும் பொழுது நீ குறைய காணப்பட்ட, பெரிய பிரீச்சரும் தப்பிக்க முடியாது, அவர்கிட்ட பச்சை பாதம் கிடையாது. அவர் தம்முடைய தராசுல வந்து சரியாக நெருத்து பார்க்கிறார். ஸ்கேல் ஸ்டாண்டிங் தேர் சிம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ். ஆனா தராசு எதை குறிக்கிறது என்றால் நீதியினுடைய அடையாளத்துக்கு காரணமாக அடையாளமாக இருக்கிறது. ஆதியாகமம் 23 அதிகாரத்தில் சாராள் மரித்து போனால் அவளை வந்து அடக்கம் செய்யறதுக்கு நிலம் இல்லை, ஒரு இஞ்சி கூட அவனுக்கு சொந்தமாகலை. அந்த தேசத்தில் வாசம் பண்ணுகிறான். ஏத்தின் புத்திரத்தில் போயிட்டு அந்த நிலத்தை 400 சேக்கல் நிறைய நெருத்து கொடுத்தான். இந்த சைடில் சில்வர், இந்த சைடில் அந்த வெயிட், அதனால பேலன்ஸில் வந்து ரெண்டு இது இருக்குது. ஒரு பக்கம் வந்து படியை வைக்க வேண்டும், நிறை கல்லை வைக்க வேண்டும், இன்னொரு பக்கத்தில் பொருளை வைக்கணும். அதெல்லாம் இங்கே 400 சேக்கலை வைத்து அதுக்கு எவ்வளோ வெள்ளி வந்து இருக்குதோ, ஒருவேளை குறையா இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணணும், அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும். இதுதான் தராசு. இப்பொழுது எல்லாமே அதெல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. அல்ல, தராசில் நெருத்து கொடுத்து அந்த நிலத்தை வாங்கினான் என்று முதலாவதாக பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக இந்த தராசை குறித்து வெளிப்படுத்தல் 6:5-6 வாசிக்கும் பொழுது, அவர் 3 முத்திரையை உடைத்த பொழுது 3 ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறியிருந்தவன் தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அங்கே பார்த்தீங்களா, தராசை தன் கையிலே பிடித்திருக்கிறான். 3 முத்திரையில் படம் சரியா விழலன்னு நினைக்கிறேன். தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 கோதுமை என்றும், எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லப்படும். சாத்தான் தன்னுடைய கமாடிட்டிஸ் அவன் சேல்ஸ் பண்ணுகிறான், தராசுல நெருத்து சேல்ஸ் பண்ணுகிறான். ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 அவனுடைய ஜபத்தையும் அவனுடைய எல்லா விதமான காரியங்களையும் அந்த பக்தியாக அந்த சபையின் காரியங்களெல்லாம் அவன் சேல்ஸ் பண்ணுகிறான். அதே போல் கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு வந்து கமர்ஷியலாக அது மாறி இருக்குது. சாத்தான் எல்லாத்தையுமே கமர்ஷியலாக மாற்றி உலகத்தின் செல்வத்தை எல்லாம் தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். கத்தோலிக்க மார்க்கம் உலகத்தின் செல்வத்தை எல்லாம் தன்பயமாக்கி கொண்டது. பின்பு அவன் உலகத்தின் மேல் அதிகாரியாக மாறி எல்லாமே அவனுடைய ஆதிக்கத்தின் கீழே வரும். பொலிட்டிக்கல் பவர், எக்கானமிக் பவர், டெமனிக் பவரை உடையவனாக இருந்து உலகத்தை 7 ஆளுகை செய்வான் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது அவனும் வந்து என்ன செய்யறான், தன்னுடைய பொருட்களை அவன் விற்பனை செய்கிறான். சாட்டன் கேப்சரிங் தி வெல்த் ஆஃப் தி வேர்ல்ட் இன் தி லாஸ்ட் டேஸ். கடைசியிலே உலகத்தின் செல்வம் வந்து சாத்தானுடைய கைக்கு அது கை மாறுகிறது. கண்ட்ரோல்டு த்ரூ ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அந்த பிஸ்னஸ் வியாபாரம் எல்லாத்தையுமே அவன் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து உலகத்தை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருகிறான். இப்பொழுது என்ன நடக்கிறது, எல்லாம் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வருகிறது, ஆன்லைனில் பிஸ்னஸ் நடக்கிறது. அதனால் சின்ன சிறு சிறு கடைகள்லாம் பிஸ்னஸ் கிடையாது. நீங்கள் கிரேசி ஸ்டோர் போனீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்களாம் வாங்கலாம், ஒரே இடத்துல எல்லா பொருளையும் வாங்கி கொள்ளலாம், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், விலையும் ரொம்ப அதிகமாக இருக்காது. அதனால் எல்லாருமே அங்கே தான் போகிறாங்க. அதனால் அங்கங்கே மளிகை கடைகள் இருக்கும், அதில் பிஸ்னஸ் இப்போ கிடையாது. சாத்தான் இவ்விதமாக தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் எல்லாத்தையுமே கொண்டு வருகிறான். உலகத்தின் செல்வத்தை அவனுடைய தன்னுடைய கையின் கீழ் கொண்டு வருகிறான். அவன் இந்த கடைசி காலத்திலே அவ்விதமாக செய்து கொண்டிருக்கிறான். எஜுகேஷன் அவனுடைய கையில் இருக்கிறது, என்னென்ன உண்டோ எல்லாமே அவன் ஆதிக்கத்தை அதன் மேல் ஆதிக்கத்தை வைத்துக் கொள்கிறான். இட்ஸ் அ டைம் ஆஃப் வேயிங், இப்பொழுது நெருத்து பார்க்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. காட்ஸ் ஸ்கேலில் அவருக்கு தேவன் தம்முடைய தராசில வைத்து நெருத்து பார்க்கிறார். நீங்க இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னதாக நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆக வேண்டும். ஒருவேளை நம்ம மறித்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு வரலாம், அல்லது கர்த்தருடைய வருகை வந்தால் ராச்சல்ல நம்ம பங்கு பெறுவோம். இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லாருமே போக வேண்டும். நம்ம எல்லாரும் ராப்சரை எதிர்நோக்கியிருக்கோம், எத்தனை பேர் எதிர்நோக்கியிருக்கிறோம், அது குழந்தையா இருந்தாலும் வயோதிபர்களா இருந்தாலும் நிச்சயமா ஒரு நாளிலே இந்த உலகத்தை விட்டு நம்ம போவோம், எல்லாரும் பொய்யாகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே வாழும் பொழுது, இப்பொழுது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் இந்த உலகத்தை விட்டு போகல, உலகத்துக்குள் வந்தோம், தாயின் கற்பத்திலிருந்து உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம போக வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் நம்ம வெயிட் பண்ணுகிறோம். இதுக்கு முன்னால வெயிட் பண்ணல, இப்ப வெயிட் பண்ணுகிறார். போறதுக்கு முன்னால நீங்க வந்து பல்லவராஜ்யம் போகணுமா அல்லது பாதாளத்துக்கு போகணுமா நெருத்து பார்த்தா தானே சொல்ல முடியும். அதனால இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னதாக கர்த்தர் நெருத்து பார்க்கிறார். இட்ஸ் டைம் ஆஃப் வே, இதான் நமக்கு கொஞ்சம் உணர்வு வேணும். சும்மா பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. இப்பொழுது நம்ம எந்த நேரத்தில் வந்திருக்கிறோம், இவ்வுலகத்தை விட்டு போற நேரம், கர்த்தருடைய வருகை வருகிறது, மரணம் எந்த நேரத்திலையும் நம்ம சந்திக்க கூடும், அதுக்கு முன்னாலே ஆண்டவர் வெயிட் பண்ணுகிறார். இட்ஸ் டைம் ஆஃப் வே. நீங்க அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது நீங்க தராசிலே குறைய காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. You have to leave, going to be waged before I leave. நாம் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னதாக நான் நெருக்கப்படுகிறேன். Being weighed right now, இப்பொழுது கர்த்தர் நம்மை நெருத்து பார்க்கிறார். God scale, அவருடைய திராசில வைத்து நெருத்து பார்க்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் அனுப்பியிருக்கிறார். என்ன சொல்லுகிறார், A prophet is a sign of judgment. ஒரு தீர்க்க தரிசி வந்து வருவது அவர் நியாய தீர்ப்பின் அடையாளமாக இருக்கிறார். கல்லை எடுத்து அது போடுகிறார். Take the rock and throw it in the air என்று சொல்லும் பொழுது, அந்த கல்லை எடுத்து அவர் போடும் பொழுது புயல் காற்று ஏற்பட்டது. அவளது புயல் காற்று என்ன சொன்னதுன்னு அவளை கேட்கும் பொழுது, The judgment is striking on the west coast. மேற்கு கடற்கரையை நியாய தீர்ப்பு தாக்குகிறது என்று சொன்னார். மேற்கு கடை, அமெரிக்காவுடைய மேற்கு கடற்கரையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கிறது, அது சீக்கிரமாக மூழ்கும். நியாய தீர்ப்பு அந்த பட்டணத்தை தாக்கும், ஏனென்றால் அதில் அதிக பாவம் நிறைந்திருக்கிறது. அந்த பட்டணத்தை ஆண்டவர் நெருத்து பார்க்கும் பொழுது அது தராசிலே குறைய காணப்படும் பொழுது நியாய தீர்ப்பு வரும். இன்னும் வரல, எந்தைக்காவது ஒரு நாளிலே நியாய தீர்ப்பு வரும். இன்னைக்கு நம்ம எப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். சன் ஆஃப் காடா, ஏழு சபை காலத்தில் அவர் சன் ஆஃப் காடா இருந்தார். ஏழு சபை காலங்கள் முடிவடைந்து இப்பொழுது நம்ம வந்து அவர் வந்து சன் ஆஃப் காடா இருந்தார், சன் ஆஃப் டேவிட்டாக உலகத்தை ஆளுகை செய்ய போறார். அதுக்கு மத்தியில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைப்பட்ட காலத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏழு சபை காலங்களில் அவர் வந்து பிரீஸ்டாக இருந்தார், அவர் ஆசாரியனாக இருந்தார். அவர் இனிமேல் எப்படி வரப்போகிறார், ராஜாவாக வரப்போகிறார். நம்ம ஆசாரியனுக்கும் ராஜாவுக்கும் மத்தியில் அந்த காலத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இட் இஸ் அ டைம் ஆஃப் வேயிங், இப்பொழுது நெருத்து பார்க்கிற நேரமாக இருக்கிறது. நாம வந்து அவர் மேகத்திலே வந்ததை நம்ம காண்கிறோம். இயேசு கிறிஸ்து மேகத்திலே வந்ததை எந்த ஒரு சந்ததியும் காணவில்லை. இந்த கடைசி கால சந்ததி அவர் மேகத்தில் வந்ததை நம்ம காண்கிறோம், நம்ம படத்தில் பார்க்குறோம். அமெரிக்காவில் இருக்கவங்க நிறைய பேர் நேரடியாக பார்த்தாங்க. லைட் மேகசீனில் அது பிரிண்ட் ஆகி உலகமெங்கிலும் அந்த மேக சம்பம் அந்த காட்சியானது அறிவிக்கப்பட்டது. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். வெளிப்படுத்தல் 1:7 வாசிக்கிறோம், உலகத்தை அவர் நியாயத்தீர்க்கு வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் புலம்புவார்கள். ஆனால் நம்ம வந்து அதை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா, அது சீக்கிரமாய் வரட்டும் என்று நம்ம வந்து எதிர்நோக்கி இருக்கும் பொழுது மேகத்திலே வந்தார், அவர் நம்மளை குளோரிஃபைட் ஆகி மேலே கொண்டு செல்வார். ஹல்லேலூயா, உலகத்தை உலகத்தை நியாயந்தீர்க்க வர்றார், நம்மளை மேலே கொண்டு போவதுக்காக வந்திருக்கிறார். இப்பொழுது அந்த சுப்ரீம் சர்ச் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமே, அவர் இப்பொழுது நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கிறார். ராப்சருக்கு தகுதியா தகுதி இல்லையா, இந்த ஆத்மா ராப்சருக்கு தகுதியா இருக்கா இல்லையா, வசனத்தை கேட்டு எப்படி அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறார். இப்பொழுது நம்ம சரி செய்துக்கிட்டோம்னா நல்லது. தராசுல நிறைய குறைய காணப்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா, இந்த பக்கம் வெயிட் இழுக்குது, நம்ம இந்த பக்கம் வெயிட்டை கொடுத்தா, நம்ம வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ப்ரேயர் நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம்னா அதெல்லாம் சரியாயிடும். நம்மகிட்ட இருக்க குறைகளை அறிக்கை செய்தோம் என்றால் இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரித்து பேலன்ஸ் ஈவனாக இருக்கும். அது அன்ஈவனாக இராதபடி ஈவனாக மாறும். ஏன்னா இந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொடுக்கணும். இங்கே என்ன வெயிட்டு? மெசேஜ் ஆஃப் ஹல்லேலூயா, ரிவீல்டு வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த நேரத்துக்கு உரிய மெசேஜ் வந்து அதை இந்த பக்கத்தில் வச்சு, இந்த பக்கத்தில் நம்ம ஆத்மாவை வச்சு நெருத்து பார்க்கணும். கர்த்தர் நம்முடைய ஆவிகளை நெருத்து பார்க்கும் பொழுது குறைய காணப்படும் பொழுது, நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாயின்னு சொல்லி பெல்சாத்தாருக்கு அன்னைக்கு ராத்திரியில அவன் தலை வெட்டப்பட்டது. நமக்கு இப்ப கிரேஸ் பீரியட் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜபத்துல குறையா இருந்தால், வார்த்தையில குறையா இருந்தால், நேரத்தையும் காலத்தையும் நம்ம வீணாக்கிறவளாக, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம ஈடுபடலா இருந்தால், அதை சரி செய்து கொண்டு நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் நமக்கு நல்லது. So time of being. Hallelujah. நம்ம இப்ப கிரேஸ் பீரியட்ல இருக்கிறோம். ஆண்டவரே என்னை நெருத்து பார், என்னை நெருத்து பார்த்து குறைவாயிருக்கிற காரியங்களை ஆண்டவரே நீ சரிப்படுத்தும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கு. This is a day of weighing under this message. The judge comes. இதோ ஜட்ஜி இன்னைக்கு வந்திருக்கிறார். ஜட்ஜிக்கு முன்னாக அந்த தராசு அங்கே இன்னைக்கு இருக்குது. அந்த லேடி கண்ணை கட்டி இருக்கிறாங்க, பச்சை பாதமே கிடையாது. இவர் பாஸ்டரு, அதனால இவர் மேலே கொஞ்சம் நம்ம பச்சை பாதம் காண்பிப்போம்னு கிடையாது. யாருக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பை மாற்ற மாட்டார், கரெக்டாக தான் தீர்ப்பு கொடுப்பார். தராசிலே நெருக்கப்பட்டு நீ குறைய காணப்பட்டா என்று பெல்சாத்தர் சொல்லும்பொழுது, பெல்சாத்தார் ஒரு அவிசுவாசி, அவனையும் நெருத்து பார்க்கிறார். இதை எஸ்ராவும் அவனுடைய ஜனங்களும் பபிலோனை விட்டு எருசலேமுக்கு வருகிறார்கள். எலெக்ட் பீப்புள், இதை அவங்க கொண்டு வந்துருக்கிற பாத்திரங்கள் வெயிட்டா அங்கே நெருத்து பார்க்கும் பொழுது நம்ம இன்னைக்கு ஹோலி வெஷலா இருக்கிறோம், பரிசுத்தமான பாத்திரங்களா இருக்கிறோம். நெருத்து பார்க்கும் பொழுது வெயிட் கரெக்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. God sent a message to correctly judge a man to go in the rapture. ஆண்டவர் இந்த காலத்துல ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி தான் ஒரு மனுஷன் ராப்சர்ல போவானா போக மாட்டானா என்பதை குறிக்கிறது. ஒரு ப்ராஃபட் மூலமாக செய்தி அனுப்பியிருக்கிறார், 7 தூதன் மூலமாக செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது, எலியாவின் ஆவியுடைய தீர்க்கதரிசி மூலமாக செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மெசேஜ் வந்து சரியான வெயிட்டா இருக்கிறது. இந்த மெசேஜ் நம்ம வந்து நெருத்து பார்க்க, ஆண்டவர் இந்த மெசேஜை வைத்து நம்ம நெருத்து பார்க்கிறார். நீ ராப்சருக்கு போவாங்களா போக மாட்டாங்களாங்கிறது இந்த மெசேஜ் வந்து நெருத்து பார்க்கும்பொழுது சொல்லிடும். மெசேஜ் படி அவங்க கரெக்டா இருக்கிறாங்க, பரிசுத்தாவி பெற்றிருக்கிறாங்க, ஆவிக்குரிய பிரமா இருக்கிறாங்க, அதை நெருத்து பார்க்கறது. ஆனால் உலகத்தில் இருக்கிற இந்த ஸ்தாபனங்கள் வந்து நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை வைத்திருக்கிறது, பீலையாவின் உபதேசத்தை வைத்திருக்கிறது, ஏசபேல் உபதேசம். அவங்களுடைய நிறை கற்கள் சரியில்லை, அவங்களுடைய தராசு சரியில்லை, அவங்களுடைய அந்த கல் வெயிட் இருக்குல்ல அந்த கல், அதுவும் வந்து சுமுத்திரையாக இல்லை. ஆனால் கர்த்தருடைய தராசு வந்து சுமுத்திரையாக இருக்கிறது. பெந்தகோசக்காரங்க பிரணாம் வந்து தீக்கதரிசி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன தீக்கசனம் உரைக்காங்க, அவங்க என்ன லைஃப்ல இருக்கிறாங்க. கென்னத் கேஹின்னு ஒருத்தன் என்ன செய்யறார் என்றால் பிரதர் பிரனன் அதிகமாக அங்கே கிரிட்டிசைசன் பண்ணுகிறார். அந்த சைட்டில் ஒரு சைட் அதுக்குன்னு இருக்குது, அதில் பிரனனை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அவங்க லைஃப்பை பார்க்கும் பொழுது அவங்க ஒன்றுக்குமே உதவாதவங்க. பிரதர் பிரனாமிட கம்பேர் பண்ணுவது கடுகளவு பக்தி அவங்ககிட்ட இல்லை, கடுகளவு ஊழியம் இல்லை. அவங்க வந்து பிரதர் பிரனாமை குறை சொல்லணும்னா எப்படி சொல்கிறது? அப்படியானாலும் அவங்க ஒரு ஆன்சர் கொடுக்கட்டும், அந்த ப்ராஃபிட் யாருன்னு சொல்லட்டும், அதுவும் சொல்ல தெரியாது. ஆனால் ஜனங்கள் அதை பார்த்து, அதை அநேக சிலர் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா, வாங்க பிரதர் பிரனாம் செய்தியை விட்டு விலகிறாங்க. அவன் வந்து அநேகரை வீழ்ச்சி அடைய வைக்கிறான். அவனுடைய தராசு சரி கிடையாது, அவனுடைய படி கற்கள் சரி கிடையாது. அவன் கள்ளத்தனமான பிசினஸ் பண்ணுகிறான். அவன் வெயிட்டே கம்மி, அந்த பல் கல் வந்து சரியான வேலை இல்லைன்னா அது வந்து என்ன செய்யும் என்றால், அது தவறான வெயிட்டை அது காண்பிக்கதாக இருக்கும். அந்த காலத்தில் கொத்தவால் சாடியில் போய் தான் காய்கறிலாம் வாங்கணும். இப்போ கோயம்பேட்டில் வந்து விட்டது. அதில் சரியான ஆள் நம்ம வாங்க போகிறவங்க வெங்காயம் மற்ற பொருள்லாம் வாங்கும் பொழுது, ரொம்ப அதிகமாக வாங்கும் பொழுது அவன் என்ன செய்வான், ஸ்பீடாக வெயிட் பண்ணுவான். வெயிட் பண்ணிட்டு வந்து 50 கிலோவை 30 கிலோவை நிறுத்தின மட்டும் தந்துடுவான். அவ்வளோ வேகமாக சொல்லணும், முள் அப்படி இப்படி ஆடும், டக்கு டக்குன்னு போட்டுருவான். அப்படி நிறைய பேர் ஏமாந்துட்டு வருவாங்க. அவனுடைய கள்ள தராசு, அவனுடைய படிகள் சரி கிடையாது. ஆனால் கத்து அதே போல் இன்னைக்கு சோபனத்துக்காரங்க படி சரியா, பிரதர் பிரனாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறவனுடைய படி சரி கிடையாது, அவனுடைய தராசு சரி கிடையாது. சிலர் அதை பார்த்து ஏமாந்து போகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட் மூலமாக ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது சரியான ஒரு படி, இந்த தராசு சரியான சார். ரேச்சரில் போவோமா போக மாட்டோமாங்கிறத அது நிதானிக்கிறது, அந்த தராசு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. கள்ளத்தராசு கள்ளப்படிகளை சாபரத்து மக்கள் வைத்திருக்கிறார்கள். அது வந்து கத்தருக்கு அருவறுப்பானது என்று எழுதியிருக்கிறது நீதிமொழிகள் 11:1.
கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, சுமத்திரான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம்.
கள்ளத்தராசு கத்தருக்கு அருவறுப்பானது, அல்ல கள்ளத்தராசு அங்கே இருக்கிறது. நீதிமொழிகள் 16:11 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:6
சுமுத்திரையான தராசிலே தேவனினை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக.
சுமுத்திரையான தராசிலே கத்தர் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. அல்ல, ஆண்டவருடைய வைத்திருக்கிற தராசு சுமுத்திரையானது, எக்ஸாக்டா துல்லியமா அது கரெக்டா இருக்கும். அதுல என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவீராக. நான் என் கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்க கூடாது. செல்போன்லயோ டிவிலேயோ அசுத்தமான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத ஆபாசமான காரியங்களை பார்க்க கூடாதுன்னு என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் என்னுடைய வாயோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசக்கூடாது என்று வாயோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என் கையோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், காலோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. வார்த்தைக்கு பிரியமில்லாத காரியோடு பரியாசக்காரோடு உட்காரக்கூடாது, துன்மார்க்களோடு சேரக்கூடாதுன்னு எப்படின்னு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அதனால கத்தர் வந்து அவருடைய திராசில வச்சு என்ன நெரிச்சு பார்க்கட்டும். நீங்க சிநேகிதர்கள் நிறைய குறை சொல்றீங்க, நிறைய கிரிட்டிசைசன் கொடுக்குறீங்க. ஆனா கத்தர் தம்முடைய திராசில வச்சு என்னை நெருத்து பார்க்கும் பொழுது நான் வந்து பொன்னாக விளங்குவேன், சுத்த பொன்னாக இருப்பேன் என்று சுமுத்திரையான திராசிலே வைத்து அவரை என்னை நெருத்து பார்ப்பாராக என்று யோபு சொல்லுகிறான். ஆமென். கள்ளத்தராசு கள்ள அந்த 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 படிகள் இதெல்லாமே என்னன்னா கத்தருக்கு அருவறுப்பானது. அவன் பிசினஸ்ல கொள்ள லாபம் அடிக்கணுங்கிறதுக்காக ஏமாத்து வேலை செய்வான். லாபம் வந்து கொஞ்சமா இருந்தாலும் கரெக்டான வெயிட்ட கொடுக்கணும். ரேஷன் கடையில் வந்தா சில டக்குன்னு தூக்கி போடுவான், சர்க்கரை டக்குன்னு போட்டோன்னா அது டக்குன்னு தராசு இப்படி வந்தோம், உடனே டக்குன்னு கொட்டிடுவான். நேரத்து பார்த்தா அதுல வந்து 100 கிராம் 200 கிராம் 1 கிலோவுக்கு கம்மியா இருக்கும். அதனால வரும் லாபத்தை சம்பாதிச்சு அந்த கொள்ளை அடிப்பது அது சில பிசினஸ் பீப்புள் அவ்விதமாக செய்கிறாங்க. நேர்மையானவர்கள் கிடையாது. ஆனால் கத்தருடைய தராசு நேர்மையாக இருக்கிறது. அது கரெக்டா காண்பிக்கிறது. அந்த போட்டிருக்க படிகளும் வந்து கரெக்டான வெயிட். ஹல்லேலூயா. அரை கிலோ படி இருக்குது, ஒரு கிலோ இருக்குது, ரெண்டு கிலோ, அஞ்சு கிலோ, பத்து கிலோன்னு இருக்குது. அதனால அந்த வெயிட் வந்து கரெக்டா இருந்தா தான் நம்ம கரெக்டா பொருள் கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தையானது அது வந்து நேற்றுமே அது வந்து மாறாதது. ஹல்லேலூயா. God's word is eternal. Hallelujah. It cannot be altered. ஏதோ அதை வந்து அங்கே மாற்ற முடியாது. அவருடைய அது சுமுத்திரையான தரவுகோலாய் அங்கே படிகளாக இருக்கிறது. Even balance, just wait. நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்னும் அந்த விதமான இதோ தராசில் இந்த பக்கம் அங்கே படி அங்கே வைக்கும் பொழுது அது சுமுத்திரையானது. அது எக்ஸாக்டான வெயிட். அது இங்கே பொருளை வைக்கும் பொழுது, நம்முடைய சோலை வச்சு பார்க்கும் பொழுது, உங்கள் லைஃப்பை வச்சு பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கடைசி காலத்தில் இந்த பேலன்ஸ் வந்திருக்கிறது. இந்த மெசேஜ் ஆஃப் த ஹேவர் தான் சரியான பேலன்ஸ். லூத்தர் மெசேஜ், வெஸ்லி மெசேஜ், பெண்டெகோஸ்டல் மெசேஜ் வந்து சரியான பேலன்ஸ் இல்லை. அதனால ஆண்டவர் அந்த நாட்டில் இறங்கி வரலை. இப்போ அவர் சுப்ரீம் ஜட்ஜாக வந்து ஒரு மெசேஜை கொடுத்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை கொடுத்து உலகத்தின் எல்லா மக்களையும், நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது அவிசுவாசியாக இருந்தாலும் சாபன மக்களாக இருந்தாலும் எல்லாரையுமே நெருத்து பார்க்கிறார். ராப்சரில் போகிற தகுதியா இல்லையா? நீ தராசிலே குறைய காணப்பட்டாய், உன்னை கைவிடப்படுவாய், உனக்கு தேவன ராஜ்யத்திலே பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். நீ தராசிலே கரெக்டாக இருக்கிறா, என் வார்த்தையின்படி உன் லைஃப் இருக்கிறது, நீ ராப்சரில் நீ கண்டிப்பாக நீ பங்கு பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே எஸ்ரா ஒன்னாம் அதிகாரத்தில் 7-11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நேபுகாத்நேச்சார் அந்த தேவனுடைய ஆலயத்தை இடித்து அங்கே இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய்விட்டான். பொன் பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள் எல்லாத்தையும் அவன் பாபிலோனுக்கு கொண்டு போய்விட்டான். அதற்கு பிறகு என்ன, மேதியனாகிய தரியும் கோரேஸ் அங்கே வரும் பொழுது கோரேஸ் என்ன சொல்லுகிறான், யார் யார் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலாமோ போகலாம், நீங்க வந்து ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறவங்க பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு போகலாம் என்று சொல்லி அவன் எல்லா பனிமூட்டுகளையும் கொண்டு வந்து அதை வந்து நீங்க உங்க தேவனுடைய ஆலயத்திலேருந்து கொண்டு வந்ததை திருப்பி கொண்டு போங்க. எவ்வளோ எவ்வளோ எத்தனை வருஷம், 70 years ஆகிவிட்டது. எரேமியா தீர்க்கதரிசியின் திறந்தபடி 70 வருஷங்களுக்கு பின்பு அவர்கள் பாபிலோனை விட்டு அவள் எருசலேமுக்கு போகும் பொழுது வெறுங்கையா போகாதபடி அங்கிருந்து கொண்டு வந்த எல்லா பொன் பனிமூட்டுகள், அங்க வெள்ளி பாத்திரங்கள் எல்லாத்தையுமே அவங்க கையில கொடுத்து நீங்க கொண்டு போங்க. இவ்வளவு நாள் அது எங்க இருந்தது, விக்கிரக கோயில்ல இருந்தது. நேபுகாத்நேச்சார் தன்னுடைய அந்த விக்கிரக கோயில்ல கொண்டு அதை வச்சிருந்தான். இப்பொழுது கோரேஸ் என்ன செய்கிறான், த கிங் ஆஃப் சைரன், கிங் சைரஸ் என்ன செய்யறான் என்றால் எல்லாத்தையுமே கொண்டு போங்கன்னு சொல்லும் பொழுது அங்க வந்து இங்க இருந்து நெருத்து கொடுக்கறாங்க, அங்கேயும் போயிட்டு வெயிட் சரியா இருக்கா, இடையில ஏதாவது மிஸ் ஆயிட்டா, எத்தனை எண்ணிக்கை, ஒவ்வொரு பாத்திரமும் என்ன வெயிட், 5400 பாத்திரம் கொண்டு போறாங்க. 11 வருஷத்துல வாசிக்கிறோம், 11 வருஷத்துல வாசிக்கலாம்.
பொன் வெள்ளி பனிமூட்டுகள் எல்லாம் 5400, இவைகள் எல்லாம் சேஸ்பாத்சார் சிதைப்பின் என்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோன் இருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்துக்கொண்டு,
இதோ பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போகையில் அதை எடுத்து கொண்டு போகிறார்கள். 5400 எத்தனை நம்பர், என்ன வெயிட், இது கரெக்டா அங்கே இருக்கணும். அங்கே ஆசாரியை நெருத்து பார்த்து எல்லாம் கரெக்டா வந்து சேர்ந்துட்டு எந்த பொருளும் மிஸ் ஆகல, வெயிட் கம்மி ஆகல. ஹல்லேலூயா. தட்டா வந்து தங்கத்துல வந்து அவன் ஆபரணம் செஞ்சானா கொஞ்சம் திருடிக்கிடுவான், தாய்க்கு தாலி செஞ்சாலும் அதில் காப்பானும் திருடுவானா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால தங்க ஆசாரி என்ன செய்வான் என்றால் தங்கத்தை செய்யும் பொழுது கொஞ்சம் திருடிக்கிடுவான், சேதாரம் ஆயிட்டு அப்படின்ட்டுருவான். அதே போல வெயிட் எதுவும் கம்மியாக கூடாது, கரெக்டான வெயிட்டா இருக்கணும், நம்பரும் கரெக்டா இருக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையுமே கரெக்டா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையான சோல் ஒருத்தர் இருக்கும் என்றால் அவங்க ஒரு இன்சிக்னிபிகன்ட் பீப்புளா இருக்கலாம், அவங்கள யாரும் நம்ம கண்டுகிடாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நிறுத்து பாக்குறாரு கரெக்டா இருக்கு, அவங்க ராப்சர்ல வந்துருவாங்க. ஹல்லேலூயா. அதுல ஒண்ணு கூட மிஸ் ஆக முடியாது, அவங்க வெயிட் கரெக்டா இருக்குது. எஸ்ரா, நெகேமியா, ஆகாய், செப்பனியா இவங்க எல்லாருமே அந்த நேரத்தில் இருந்தாங்க, அந்த 70 வருஷம் முடிவில் இருக்கிறாங்க. ஆகாய் சகரியா வந்து அங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. எஸ்ரா நெகேமியா வந்து ஆலயத்தையும் அந்த வால் அந்த மதில் சுவரை கட்டி அந்த எருசலேமை திரும்ப புதுப்பித்து அவர்கள் வந்து அங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. எருசலேம் வந்து இடிக்கப்பட்டது, பாலடைஞ்சு போனது. நேபுகாத்நேச்சார் அதை பாலடைய வச்சான். எருசலேமை அந்த தேவாலயத்தை இடித்து போட்டான், மதிலை இடித்து போட்டான். இப்பொழுது 70 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தி அந்த ஆலயம் மறுபடியும் கட்டப்பட்டது, மதில் மறுபடியும் கட்டப்பட்டது. ஜனங்கள் வீடுகளை கட்டி அங்கே குடியேறி இருந்தார்கள். எருசலேம் நகரமானது புதுப்பிக்கப்பட்டது. அதே போலதான் இப்பொழுது என்ன சொல்றால், கர்த்தர் 70 வருஷத்துக்கு பிறகு, 7 சபை காலங்கள், 7 × 10 = 70 7 decades. முதல்ல அப்போஸ்தல காலத்தில் எருசலேமிலே சத்தியம் வெளிப்பட்டது. அவங்க கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்தார்கள். பரிசுத்தாவியானவர் அவளுக்குள்ளே வாசமாயிருந்து உலகமெங்கிலும் சத்தியம் புறப்பட்டு சென்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தேவனுடைய வார்த்தையை அங்கே கொண்டு வந்தான், சபைக்கு உபதேசங்களை கொண்டு வந்தான். ஆனால் இந்த 7 சபை காலங்களிலே அது எல்லாமே வந்து நிர்மூலமாக்கப்பட்டது. கர்த்தர் என்றால் இப்பொழுது மறுபடியும் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு வந்து அந்த அப்போஸ்தல உபதேசம், பால் என்ன சொன்னாரோ அந்த உபதேசத்தை மறுபடியும் கொண்டு வந்து இன்னைக்கு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வெசல்ஸா இருக்கிறோம், பாத்திரங்களா இருக்கிறோம். நம்ம இப்போ தேவாலயத்துல வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஆராதனையில நம்ம பிரயோஜனப்படுகிறோம். ஆமே. ரெஸ்டோரேஷன் அட் தி எண்ட் ஆஃப் 7th age. இந்த 7 சபை காலங்களுக்கு பின்புதான் அந்த ரெஸ்டோரேஷன் வருகிறது. லவோதிக்கா சபை காலத்துக்கு பின்பு ஆண்டவர் இழந்து போன சத்தியத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். முதலாம் மாதம் 1ஆம் தேதியில அவங்க புறப்பட்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே வந்து சேருகிறாங்க. எங்க ஸ்டார்ட் பண்றாங்க? அகாவா என்ற நதி அண்டையிலே ஸ்டார்ட் பண்ணி 4 மாசம் பிரயாணம் பண்றாங்க. பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வரணும்னா நடந்து வர்றாங்க. 4 மாசம் ஆகுது. 4 மாசம் அந்த பாத்திரங்கள் எல்லாம் பத்திரமா கொண்டு வராங்க. இப்பொழுது பிரதான ஆசாரியன்ல கொண்டு போய் உரியாவின் கரமரன் மெரேயாவின் கையில ஒப்படைக்கும் பொழுது அவன் வந்து நெருத்து பார்க்காம உள்ளுக்குள்ள வைக்க மாட்டான். முதல்ல நெருத்து பார்த்து தான் பிற பொக்கிஷத்துல கொண்டு வைப்பானே ஒழிய நெருத்து பார்க்காம எந்த பொருளையும் வைக்கப்பதில்லை. இது நமக்கு ஒரு ஷேடோவாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
30 வசனத்தை வாசிக்கலாம்.
எப்பொழுது? 70 வருஷத்துக்கு பிறகு, 7 சபை காலத்துக்கு பிறகு ஆசாரியன் அந்த தராசை கையில பிடித்திருக்கிறான். 31ஆம் வசனம்.
நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்கள் கைக்கும்.
இதோ 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா என்ற இடத்துல இருந்து போக. அகாவா வாஸ் எ டவுன் இன் பாபிலோன். இதோ பாபிலோன்ல வந்து அகாவா என்றதான இடத்துல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க ஒரு நதியும் பாய்கிறது. அதனால அந்த அகாவா என்ற இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து என்னது 1ஆம் தேதி புறப்பட்டு 1ஆம் மாதம் 12ஆம் தேதியில புறப்பட்டு இங்க 5ஆம் மாதம் 1ஆம் தேதியில அங்க வருகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 months journey. 4 months journeyக்கு பிறகு அவங்க புறப்பட்டு வந்து என்னதான் 5ஆம் மாதம் 1ஆம் தேதியில அவங்க வர்றாங்க. 1ஆம் மாசத்துல அவங்க புறப்பட்டு அவங்க 5ஆம் மாசத்துல வர்றாங்க. 1ஆம் மாசம் என்னது? ஏப்ரல் மாதம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் மாதம் ஏப்ரல், நமக்கு ஜனவரி, அவங்களுக்கு ஏப்ரல். ஆபிப் மாதம் வந்து ஏப்ரலாக இருக்கிறது. அப்பொழுது இட் இஸ் த பிகினிங் ஆஃப் த ஹார்வெஸ்ட் சீசன். பார்லி ஹார்வெஸ்ட், பார்கோதுமை அறுவடையின் நேரம். ரூத்து 1:22 என்ன வாசிக்கிறோம்? நகோமியும் ரூத்தும் வந்து வார்கோதுமையின் அறுவடையின் துவக்கத்திலே வந்தார்கள். இப்பொழுது ஹார்வெஸ்ட் டைம்ல வந்திருக்கிறோம். நகோமி வந்து பெத்லேமுக்கு வருகிறார் மோவாபிலிருந்து. ரூத் வந்து மோவாபில் இருந்து பெத்லேமுக்கு வருகிறார். அவங்க ப்ராமிஸ்ல நகோமி வந்து இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்க சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க. கிபி 70ல உலகமெங்கிலும் துரத்தப்பட்ட ஜனங்கள் இப்போ 1948ல அவங்க வந்து தேசத்தை பெற்றுக்கொண்டார்கள். இஸ்ரவேல் தேசம் உருவானது. பாருங்க, அவங்க உலகமெங்கிலும் 80 நாடுல சிதறடிக்கப்பட்டவங்க தங்க சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம்? உலகமெங்கிலும் சாபனத்திலே சிதறுண்டு கிடந்தவர்கள். பலவிதமான மார்க்கத்திலே சிதறுண்டு கிடந்த நம்ம வந்து ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தையில கூட்டி சேர்த்துட்டார். ஒரு கூட்டமான மக்களை இன்னைக்கு வந்து வார்த்தையில கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமே, நம்ம பெத்லகேமுக்கு வந்திருக்கிறோம். இது என்னது? ஹார்வெஸ்ட் டைம். இது முதலாம் மாதமாக இருக்கிறது. இட் இஸ் அ ஹார்வெஸ்ட் டைம். வார்கோதுமையின் அறுவடை நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் வெயிட் பண்ணுகிறார், எல்லாரையும் வெயிட் பண்ணுகிறார். இட்ஸ் அ ஹார்வெஸ்ட் டைம். நம்ம லீவிங் பாபிலோன், கோ டு ஜெருசலேம். நம்ம பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு வந்திருக்கிறோம். அந்த பாத்திரங்கள் வந்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. இப்பொழுது 70 வருஷத்துக்கு பிறகு இவங்க திரும்பி வரும்பொழுது அந்த பாத்திரங்களையும் கொண்டு வர்றாங்க. அது மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி வருகிறது. டைம் ஆஃப் ரெஸ்டோரேஷன். மறுபடியும் அது எந்த இடத்துல இருந்து போனதோ அதே இடத்துக்கு மறுபடியும் வருகிறது. வெளிப்படுத்தல் 18:1-4 வரைக்கும் என்ன வாசிக்கிறான்? பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பலமுள்ள தூதனாய் கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் இருள்ல இருக்கும் பொழுது வெளிச்சம் வந்து இந்த நேரத்துக்குரிய செய்தி தான். நீங்க பேப்பரை வாசித்தா எல்லாமே துர்ச்செய்தி தான். வர வர அதிக துர்ச்செய்தியா மாறுது. உலகம் அதிக கேடுபாடுல இருக்கு, அதிக பாவத்துல இருக்கு. ஜனங்களுடைய கேரக்டர்ஸ் ரொம்ப மாறிவிட்டது. அரசியல்வாதிகளுடைய கேரக்டரும் மாறிவிட்டது. நேர்மை இல்லை, நீதிமன்றத்திலையும் நேர்மை இல்லை. இவ்விதமான ஒரு காலத்துல நம்ம ஜீவிக்கும் பொழுது இந்த ஒன்லி லைட் வந்து த மெசேஜ் ஆஃப் அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசம் ஆயிட்டு. இந்த நேரத்துக்குரிய வெளிச்சத்துல உலகம் எங்கிலும் இருக்கதான எலெக்டட் பீப்புள் வந்திருக்கிறாங்க. ஆமே. பின்பு அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்தாவிடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள பறவைகளின் கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர்கள் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்களே என்று விளம்பினது. அப்பொழுது வானிலிருந்து வேறொரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவனுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடுற வாதையில் அகப்படாத படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். கம் அவுட் ஆஃப் பாபிலோன். ஹல்லேலூயா. பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிற சாபனங்கள் எப்படி இருக்கிறது? அசுத்தமான பறவைகள் அதெல்லாம் எச்சம் போட்டு அசுத்தமா இருக்கும். எல்லாம் பேட் ஸ்மெல்ல இருக்கிறது. அந்த அசுத்தமான பறவைகள், அந்த பறவைகள் மேல சில அசுத்தமான கிருமிகள் இருக்கிறது. ரொம்ப வந்து அதை தொடக்கூட முடியாது. அவ்விதமான பறவைகளால இன்னைக்கு இருக்கு. அவ்விதமான ஜனங்கள் இன்னைக்கு சாபனத்துல இருக்கிறார். உலகத்தின் மக்கள் இன்னைக்கு வந்து அன்கிளீன் பேட்ஸா இருக்கிறாங்க. அசுத்தமான பறவைகளினால வியாதிகள் வரும். அதனால அந்த கூடு வந்து அசுத்தமான பறவைகளால நிறைய அருவறுப்பான பறவைகளால நிறைஞ்சிருக்கிறது. ஆனால் வந்து என்னென்றால் பூமியின் வர்த்தகர்கள் வந்து இதோ அந்த செல்வ செருக்கினாலே வந்திருக்கிற அவர்கள் வந்து ஐஸ்வர்யமான்களாக மாறியிருக்கிறார். வேசித்தனமாகிய மதுவை எல்லா ஜாதிகளும் கூட அவங்களுடைய டிரினிட்டி உபதேசம், அவங்களுடைய கள்ள உபதேசங்களினால இன்னைக்கு உலகமே நிறைஞ்சி இருக்கிறது. ஆனா கர்த்தர் என்ன செய்யறார்? நமக்கு ஒரு சத்தத்தை அனுப்பி இருக்கிறார். அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது? கம் அவுட் ஆஃப் பாபிலோன் மை பீப்புள். என் ஜனங்களே, என்னுடைய எலெக்டட் பீப்புள், நீங்க வந்து அந்த அருவறுப்பான இடத்தை விட்டு வெளியே வாருங்க. அந்த அசுத்தமான பறவைகளை விட்டு வெளியே வாருங்க. அந்த கூட்டை விட்டு வெளியே வாங்க. ஏனென்றால் அதுக்கு பாதைகள் வரப்போகிறது. அதுக்கு வந்து ஒரு முடிவு, அழிவு வரப்போகிறது. நீங்க தப்பித்துக் கொள்ளணும்னா அதை விட்டு வெளியே வாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை பாபிலோனை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவங்க பிரயாணப்பட்டார்கள். அவங்க கானான் தேசத்துக்கு அவங்களுக்கு போனாங்க. எகிப்தை விட்டு வெளியே வரும்படியாக ஆண்டவர் சொன்னார். அந்த டைம் வந்தது. 400 வருஷம் அடிமைகளா இருந்தார்கள். பின்பு அந்த டைம் வரும்பொழுது ஆண்டவர் ஒரு ப்ராஃபட் அனுப்பினார், ஒரு மெசேஜ் அனுப்பினார். அவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழ் வந்தார்கள். அவர்கள் வந்து எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்திர மார்க்கமாக பிரயாணம் பண்ணி 40 வருஷம் பிரயாணம் பண்ணி அவங்க வந்து கானான் தேசத்துக்கு வந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமே. 4 மாசம் எஸ்ராவும் அவனுடைய ஜனங்களும் பிரயாணம் பண்ணும் பொழுது நிறைய டெவில்ஸ் அட்டாக்ஸ் அங்க வரும். கொள்ளைக்காரர்கள் வந்து அந்த பொருட்களை எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்க, கொள்ளையடித்து கொண்டு போவார்கள். அதனால அகவா நதி அண்டையிலே ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணுகிறான். ஆண்டவரே, நாங்க சுகபத்திரமாய் சேரணும், யாரும் இடையில சோகம் இல்லாம வந்து செத்து போயிடக்கூடாது. நாங்க கொண்டு வந்திருக்க பொருட்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். நாங்க போகிற காரியம் வந்து தேவாலயத்தை கட்ட வேண்டும், எருசலேமே திரும்ப கட்ட வேண்டும், அந்த பர்பஸ் நிறைவேற வேண்டும் என்று அவன் ஜபத்தோடு போகும் பொழுது அவன் ராஜாட்ட வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு போலீஸ் வேணும், எங்களுக்கு செக்யூரிட்டி வேணும்னு கேட்கல. இத கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், அவர் எங்களை பாதுகாப்பார் என்று அவன் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டு போகும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. 32வது வாசிக்கலாம்.
நாங்கள்
மூன்று நாள் இருந்தோம். இப்ப வந்துட்டு எருசலேமுக்கு வந்து மூணு நாள் இருக்கிறாங்க. மூணு நாளுக்கு பிறகு நாலாம் நாளில தான் அவங்க தேவாலயத்துக்கு போறாங்க.
உடனே
தேவாலயத்துக்கு போல மூணு நாள் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மூணு நாள் எருசலேம்ல இருந்து நாலாம் நாளில தான் தேவாலயத்துக்கு போயிட்டு அங்க உரியாவின் குமாரன் மெரமத் என்கிற ஆசாரியன் இருக்கிறான், பினகாசின் குமாரன் எலையாசர் கையில் ஒப்படைக்கிறாங்க. ஆரோனின் குமாரன் எலையாசர், ஆரோன் மறித்து போனான், எலையாசர் மறித்து போனான், எலையாசின் குமாரன் தான் பினகாஸ். இப்ப பினகாசும் மறித்து போனான், அவனுடைய மகன் எலையாசர் இருக்கிறான். தாத்தா பேரை வந்து பேரனுக்கு வச்சிருக்கு, தாத்தா அவனுக்கு எலையாசர், அந்த எலையாசர் பேரங்க வச்சிருக்கு. ஆனால் அது வேற எலையாசர், இது இது அந்த ஹெரிடிட்டரி வம்சவரலின்படி அந்த ஊழியத்துக்கு ஆசாரியில் வர்றாங்க. அங்கே நிறைய ரெண்டு மூணு ஆசாரியில் இருக்கிறாங்க. உரியாங்கிறவனும் இப்போ ஆசாரியனாக இருக்கிறான். இந்த ஆசாரியல் கையில் வந்து லேவியர்களும் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இந்த நாலாம் நாளில் ஆன் த ஃபோர்த் டே வாஸ் அ சில்வர் அண்ட் த கோல்டு அண்ட் த வெசல்ஸ் வெய்டு இன் த ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஆலயத்திலே அது நெருத்து பார்க்கப்பட்டது. ஆசாரியன் தராசை வைத்து நெருத்து பார்த்து உள்ள கொண்டு செல்லு, அதை வந்து ஆலயத்திலே அதை சேர்த்துக் கொள்ளுகிறான். ஆமே. இந்த பாத்திரமானது கடையில போயிட்டு வாங்கிட்டு வரல, நம்ம பாத்திர கடையில போயிட்டு வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி பாத்திர கடையில வாங்கின பாத்திரங்கள் கிடையாது. இத மோசேக்கு ஆண்டவர் வந்து அங்க மலையிலே அவனுக்கு ஒரு பேட்டர்னை காமித்தார். அகோலிபா பெசலேல் ஆவியை பெற்றவங்க மோசேக்கு ஆண்டவர் காண்பித்த அந்த டிசைன் படி இதை அவங்க உருவாக்குனாங்க. இது கடையில் வாங்கின பொருள் கிடையாது, அதே போல நம்ம கடையில் வாங்கின பாத்திரங்கள் கிடையாது. ஹல்லேலூயா. ஏதோ வந்து சர்ச்சில் சேர்ந்து கொண்டோம், இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு போறோம் அப்படின்னு கிடையாது. நம்ம தேவனால டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அவருடைய சிந்தையிலே நம்ம டிசைன் பண்ணி நான் ஒரு பாஸ்டரா இருக்கணும், நீங்க வந்து இந்த கடைசி காலத்துல இந்த வார்த்தையை கேட்கணும், இதெல்லாம் உங்களுக்கு என்ன சேவை உண்டு, இந்த ஊழியத்திலே உங்களுக்கு என்ன பங்கு உண்டு, ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த டிசைன் படி நம்ம செய்யப்பட்டிருக்கிறோம். கடையில போயிட்டு இந்த காசை கொடுத்து வாங்கிட்டு வர்றது கிடையாது. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் டிசைன் பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கையை அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது நம்ம உலகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நெருத்து பார்க்கும் பொழுது அவருடைய சிந்தையில் இருந்தபடியே நாம இருக்க வேண்டும். பையன் வந்து டாக்டர் ஆகணும், பையன் வந்து பெரிய இன்ஜினியர் ஆகணும், தாத்தா பேரண்ட்ஸ் நினைக்கலாம். அந்த பேரண்ட்ஸுடைய வாஞ்சியை வந்து பிள்ளைகள் நிறைவேற்றணும். பிள்ளைகள் நல்லா ஆவிக்கிரிய பிரமா இருக்கணும், வீட்டில் இருக்க எல்லாருமே சர்ச்சுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னு தாய் தப்பை நினைக்கும் பொழுது அவங்களுடைய விருப்பத்தின்படி பிள்ளைகள் வாழும் பொழுது அவங்க கரெக்டா இருக்கு. அதே போல தேவன் ஒரு சிந்தையோடு நம்மை கொண்டு வந்திருக்கும் பொழுது நம்ம அதை நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. நம்ம பிரைடா இருக்கணும்னு அவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பெசலேல் அகோலிபா என்கிறதானே அந்த தேவ ஞானம் உடைய தேவ ஆவியை பெற்றவர்கள் அந்த பாத்திரத்தை டிசைன் பண்றாங்க. ஆண்டவர் பாஸ்டருங்க கொண்டு வருகிறார், ஒரு அனாயிண்டட் பிரீச்சரை கொண்டு வந்து நீங்க வார்த்தையில இங்க வரும்பொழுது சர்ச்சைக்கு வரும்பொழுது இந்த மெசேஜ் ஆஃப் தி ஹவரை கொண்டு உங்களை டிசைன் பண்ணுகிற நீங்கள் தேவனுக்கேற்ற பாத்திரங்களா இருக்கும்படியாக அவருடைய ஆலயத்திலே உபயோகப்படத்தக்கதாக உங்களோட லைஃப் மோல்டு பண்ணுவது, அதை டிசைன் பண்ணுவது அந்த அகோலிபா பெசலேயர். அதான் ஆண்டவர் ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி பாஸ்டரை கொண்டு வந்து ஒரு ஆத்துமாவை வந்து டிசைன் பண்ணி ஒரு ஒழுங்கு கிரமத்துல கொண்டு வருது. மெசேஜ் தெரியும், மெசேஜ் தெரியும், ஒழுங்கு கிரமே கிடையாது. கடந்த நாள் ஏன்ட ஒரு பாஸ்டர் வந்து கேள்வி கேட்கிறார். நான் இந்நாள் வரைக்கும் யாருக்கிட்டையும் கேள்வி கேட்டது கிடையாது. தீர்க்கதரிசி செய்தியை குறித்து கேள்வி கேட்டது கிடையாது. இன்னைக்கு இந்த மெசேஜில் இருக்க சிலர் என்ன சொன்னால், தீர்க்கதரிசி செய்தியை நம்பாத ஒரு அவிசுவாசி போல தீர்க்கதரிசி அங்கே அப்படி சொல்லியிருக்காரு இங்கே இல்லை சொல்லியது, அது என்ன அர்த்தம் பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தட்டையும் நான் இன்னால் வரை கேள்வி கேட்டது கிடையாது. அதே போல் சிலர் வந்து பைபிளை வச்சுக்கிட்டு என்ன சொங்க பைபிளை படிக்கிறாங்க, இந்த பைபிளில் கொஸ்டின் கேட்பாங்க, பாஸ்டர் அங்க ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரு இப்படி சொல்லியிருக்காரு அது என்ன பாஸ்டர் அது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் இன்னால் வரைக்கும் இந்த பைபிளில் கொஸ்டின் பண்ணதே கிடையாது, எனக்கு இந்த பைபிளை கொஸ்டின் பண்ண அது பாவமாக தெரியுது. அதே போல் தீர்க்கதரிசி செய்தியை கொஸ்டின் பண்ணுறதுக்கு நம்ம தகுதி கிடையாது, அது பாவம். கேள்வியே கேட்கக்கூடாது, படிக்கணும், நம்ம வந்து அதை விசுவாசிக்கணும். கேள்வி கேட்கிற விசுவாசிய ஊழியக்காரங்களே சரியில்லைன்னு அர்த்தம். அவங்க இந்த செய்தியை நேசித்தா கேள்வி கேட்க மாட்டாங்க, இந்த பைபிளை நேசித்தா கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்கிறவங்களுடைய ஆத்மா சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப பைபிளுக்கும் தீர்க்கதரிசி செய்திக்கும் மரியாதை இல்லைன்னு அர்த்தம். நம்ம யாருமே கேள்வி கேட்க கூடாது. நம்ம வார்த்தையை கொஸ்டின் பண்றதுக்கு நமக்கு வந்து தகுதி கிடையாது, நம்ம வார்த்தையை பிலீவ் பண்ண வேண்டும். சாத்தான் தான் கொஸ்டின் கேட்பான், ஏவாள்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டு அவளை பாவத்துக்கு உட்படுத்தினான். நம்ம வந்து ஜஸ்ட் பிலீவ் தி வேர்ட், ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையை நேசித்தோம் என்றால், தீர்க்கதரிசி செய்தி மூலமாய் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை நேசித்தோம் என்றால், அங்கங்க ஏதாவது படிச்சுக்கிட்டு கேள்வி கேட்குது, கிரிட்டிசிசமே இருக்கக்கூடாது. முதல்ல பாருங்க, நோ வெஷல் குட் கோ இன் டு காட்ஸ் சர்வீஸ் அன்டில் தே வெயிட் தம். ஆண்டவர் நெருத்து பார்க்காம, ஆசாரியன் வந்து மெரமத்து நெருத்து பார்க்காம எந்த பொருளையும் ஆலயத்துக்குள்ள சேர்க்க மாட்டான், நெருத்து பார்த்து தான் சேர்ப்பான். இன்னைக்கு நம்ம நாலாம் நாள்ல வந்திருக்கிறோம், இதோ வெஸ்லி பீரியட் முடிந்து விட்டது, லுத்தர் பீரியட் முடிந்து விட்டது, வெஸ்லி பீரியட் முடிந்து விட்டது, பெந்தேகாசல் பீரியட் முடிந்து விட்டது, நம்ம இன்னைக்கு நாலாம் நாள்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, இட்ஸ் எ டைம் ஆஃப் வேயிங். இப்பொழுது ஆசாரியன் என்ன செய்யறான் என்றால், நெருத்து பார்க்கிறான். அந்த இந்த நேரத்துக்குரிய மெசேஜ் அது ஹவர் படி ரெடியில் வேர்டு படி நெருத்து பார்க்கும் பொழுது கரெக்டா இருக்கு, இந்த ஆள் சோல் கரெக்டா இருக்கு, இந்த சோல் கண்டிப்பா ரேப்சர்ல போகும், வெயிட் கரெக்டா இருக்கு. ஆமென். நெருத்து பார்க்காம ஆசாரியன் வந்து அந்த பொருளை உள்ள எடுக்க மாட்டான். அதே போல நம்ம ரேப்சர்ல போகணும்னா ஆண்டவர் நெருத்து பார்க்காம நம்ம ரேப்சர்ல போக முடியாது. எல்லாரா யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும், எந்த பாஸ்டர் பெரிய பாஸ்டர் அப்படின்னாலும் அந்த பெரிய பாசத்தே நிறைய குறைகள் இருக்குது, எல்லாத்தையும் நெருத்து பார்க்கிறார். ஆமென். அதனால ஒரு பாசத்தை நெருத்து பார்க்கும் பொழுது, நீ ரெண்டு மனைவி உடையவனா இருக்கிறாய், நீ முடியாது. You have two wives. அதனால நீ என்ன செய்ய முடியாது, ராப்சர்ல பங்கு பெற முடியாது. அல்ல, தேவனுடைய வார்த்தையை நெருத்து பார்க்கிறது, அவனுடைய கேரக்டர் என்ன, அவனுடைய வாழ்க்கை என்ன, எல்லாத்தையும் நெருத்து பார்த்து தான் உள்ள கொண்டு போக முடியாது, அல்லது உள்ள போக முடியாது. ஆசாரியன் எல்லாத்தையும் நெருத்து பார்க்கிறான், எலியாசர் எல்லாத்தையும் நெருத்து பார்க்கிறான், எலியாசர் மகன் இல்ல பினகாசின் மகன் எலியாசர் எல்லாத்தையும் நெருத்து பார்க்கிறான், உரியாவினுடைய குமாரன் மெரேயா, இவங்க எல்லாருமே நெருத்து பார்க்கிறார்கள். ஆமே, நெருத்து பார்த்து பின்பு தேவாலயத்துக்குள்ளே அதை எல்லாத்தையும் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கிறார். ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு பர்பஸுக்காக அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. சிலர் சில பாத்திரங்கள் ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸுக்கு பிரயோஜனப்படும், சில பொருட்கள் வந்து தூப பீடத்துக்கு பிரயோஜனப்படும். அந்தந்த பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு அங்கே வேலை இருக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை வந்து சரியா இருக்கிறதா என்று, பழுது இருக்கிறதா என்று நாங்கள் நெருத்து பார்க்கிறார்கள். நீங்களும் நானும் ஒரு வெஷலா இருக்கிறோம். எவ்ரி வெஷல் ஹேட் இட்ஸ் ஸ்பெசிபிக் ரோல். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட விதமான பொறுப்பு இருக்கிறது. நம்ம வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகக்கூடாது. நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி கற்புள்ள கன்னியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். இப்பொழுது அந்த நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர்ட ஒரிஜினல் ஸ்கேல் இருக்கிறது, ஒரிஜினல் வெயிட் இருக்கிறது. சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைக்கல்லையும் அவர் வைத்திருக்கிறார். அதன்படி அவர் நெருத்து பார்க்கிறார். பால் என்ன சொல்லுகிறார், என்னுடைய சுவிசேஷத்தின்படியே தேவன் உலகத்தை நியாயந்தீர்ப்பார். சிஎஸ்எஸ் செய்தியின்படி அல்ல, பெந்தகோஸ் செய்தியின்படி அல்ல, என்னுடைய சுவிசேஷத்தின்படி தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பான் சொல்லும் பொழுது பாலுக்கு நிச்சயம் இருந்தது. அவன் கொடுக்கிற செய்தி தேவனத்திலிருந்து வந்த செய்தி. என்ன சொல்லுகிறார் பவுல், என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். பவுலுடைய உபதேசம் காலப்போக்கில் அது ஜாபன உபதேசம் வந்து அதை மேற்கொண்டு விட்டது. பின்பு ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டை கொண்டது, பால் என்ன டீச் பண்ணாரோ அதே டீச்சர் வந்து. ஹூ இஸ் இஸ் மெல்கிசிதேக், யார் இந்த மெல்கிசிதேக், ஃபியூச்சர் ஹோம் அடாப்ஷன், இதமான எல்லா செய்திகளையும் கொண்டு வரும்போது எல்லாமே பால் டீச்சிங் நிருபத்தில் சொல்லப்பட்ட எந்த உபதேசமும் வந்திருக்கிறது. இப்பொழுது சுமுத்திரையான நிறைக்கல் இருக்கிறது, சுமுத்திரையான தராசு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜனங்கள் வந்து பாஸ்டரை நிறுத்து பார்க்கிறாங்க, பாஸ்டர் எப்படி, இந்த பாஸ்டர் எப்படி பிரசங்கம் பண்றார், இந்த பாஸ்டர் எப்படி பிரசங்கம் பண்றாரு, இவருடைய ஊழியம் எப்படி இருக்குது, அவருடைய ஊழியம் இருக்குது, நம்ம நிறுத்து பார்க்கிறோம். பாஸ்டர் வந்து ஜனங்களை நிறுத்து பார்க்கிறார். இப்படி ஒருத்தர் ஒருத்தர் நிறுத்து பார்க்கிற காலம் இது. அவங்க தராசுல வச்சு நிறுத்து பார்க்கிறாங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நிறுத்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. டேனியல் 5:1 என்ன வாசிக்கிறோம், டேனியல் தானியேல் 5:1 வாசிக்கலாம்.
பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான்.
பெல்ஷாத்சார் ஒரு பெரிய விருந்து செய்கிறார், 1000 பிரபுக்களை அழைத்திருக்கிறான். பாபிலோனிய ராஜ்யம் மிகப்பெரிய ராஜ்யம், 1000 பிரபுக்கள் வந்து அவருடைய மனைவிகள் அவருடைய வைப்பாட்டிகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. வந்து அவன் திராட்சை ரசம் குடிக்கிறான். அந்த திராட்சை ரசம் குடிச்சா கூட அவன் பரவாயில்லை, ஏதோ அவன் திராட்சை ரசம் கொடுக்கிறான். அவன் ஒரு அவிசுவாசி பாவியானவன், பெரிய பொசிஷன்ல இருக்கிறான், அதிக வேசித்தனங்களை செய்வான், அதிக குடிப்பான், அதிக இஷ்டமா ஜீவிப்பான். பெரிய பதவியில இருக்குங்க நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. இவன் பெரிய ராஜாவா இருக்கான், நினைச்சதெல்லாம் செய்யலாம், எது யாரும் என்ன கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதனால அவன் திராட்சை ரசம் குடிச்சு அவனுடைய பிரபுக்கள் எல்லாரையுமே, அவனுடைய மனைவிகள் வைப்பாட்டிகள்னு சொல்லப்பட்டிருக்கு, கான்குபின்ஸ் எல்லாரையுமே வச்சு அது செய்கிறான். அஞ்ஞான மார்க்கத்தை பார்த்த உள்ள வேசித்தனம் தான், அந்த சாமிகள் செய்கிற வேசித்தனத்தை தான் அவங்க புராணத்தில் வாசிக்கிறோம். அந்த விக்கிரகங்களும் அந்த மாதிரி சில நேரத்தில் அவிதமான ஒரு தோற்றத்தை உடையதாக தான் இருக்கிறது. அதே போல தான் அந்த சாமிகளை வழிபடுறவங்க, அந்த சாமியை வந்து இருக்கிற பூசாரிகளும் அவிதமாக இருக்கிறாங்க. ஒரு பெரிய குரு, இந்து மத குரு, பெரிய குரு இப்போ இருக்கிறார். பிரைம் மினிஸ்டரே அவரை வந்து சந்திக்கிறார். அவர் சொல்றாரு, ஒரு ஆண் வந்து எத்தனை பெண்களோடும் உணவு அங்கே வந்து வைத்து கொண்டாலும் வாழ்ந்தாலும் தவறு ஒன்றும் கிடையாது. பேப்பர்லேயே சொல்றாங்க. இப்போ அந்த மாதிரி கிறிஸ்துவ மார்க்கம் அப்படி சொல்லுமா, பைபிள் அப்படி சொல்லுமா? அஞ்ஞான மார்க்கம், அருவறுப்பான ஒரு மார்க்கம். அவங்க செய்யற காரியங்களும் அவிதமாக தான் இருக்கிறது. அதனால ஒரு பெல்ஷாத்சார் ஒரு அவிசுவாசி, அஞ்ஞான மார்க்கம், என்ன வேணாலும் செய்வான், எந்த பாவத்தையும் செய்வான், எப்படி வேணாலும் ஜீவிப்பான். ஏன்னா அவனுடைய மார்க்கம் அவனுடைய கொள்கைகள் அவிதமாக தான் இருக்கிறது. அவங்களுடைய தெய்வங்கள் அவிதமாகத்தான் இருக்கிறார்கள். அவங்களுடைய கதைகள் அவனுடைய ஸ்டோரி எல்லாம் அவிதமாக இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவ மார்க்கம் பசுத்தமான மார்க்கம். ஹல்லேலூயா. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நமக்கு எப்படி எழுதியிருக்கு, அது எவ்வளவு கரெக்டா இருக்குது. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. அது நம்முடைய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், மகா பரிசுத்தர். ஆமென். அவிதமான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த பெல்ஷாத்சார் அப்படியாப்பட்டவன் கிடையாது. அதனால அவன் வந்து குடிக்கலாம், நம்ம வந்து குடிக்க கூடாது. அவங்க குடிக்கலாம், வேசித்தனம் செய்யலாம், எல்லா விதமான பாவத்தையும் செய்யலாம். அவனுக்கு வந்து அவங்கள கேள்வி கேட்பார் யாருமே கிடையாது. அந்த மார்க்கத்தில் படி, அந்த மார்க்கத்தின்படி அது தவறு கிடையாது. அந்த மார்க்கத்தின்படி அது ரைட் தான். என்ன வேணாலும் செய்யலாம். இப்பொழுது இருக்கிற சாமியார்கள் அப்படிதான், என்ன வேணாலும் செய்யலாம். எவ்வளோ கேவலமாக உலகம் இருக்குது. மக்களுக்கு ஏதாவது புத்தி வருதான்னு பாருங்க. இங்க பார்க்கும் பொழுது பெல்ஷாத்சார் அவிதமாக இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அவன் வந்து இன்னொரு அவன் செய்த பாவத்திலே மிகப்பெரிய பாவம் என்ன, ஆண்டவர் அதை கூட கண் எப்படியாவது போறான்னு விட்டுருக்கிறாரு. கடைசியில் நியாய தீர்ப்பு கொடுத்துக்கலான்னு அவனை விட்டுட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு நியாய தீர்ப்பு உடனே வர்றதுக்கு காரணம் என்ன? இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
பெல்ஷாசார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளை.
அவனுக்கு வந்து போத ரொம்ப ஏறிட்டு அங்க 1000 பேர் இருக்காங்க, ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க, மனைவிகளும் வைப்பாட்டிகளும் எல்லாருமே இருக்கிறாங்க. வேசி மார்க்கம், குடியார மார்க்கம், போதை மார்க்கம் அது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அவனுக்கு வந்து ரொம்ப அரோகன்ட் ஆயிட்டான், ரொம்ப இன்டீசன்ட் ஃபெல்லோவா மாறிட்டான், ரொம்ப கேடு கட்டவனா மாறிவிட்டான். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பாத்திரங்களை கொண்டு வாருங்கள், கர்த்தருடைய பாத்திரத்தை கொண்டு வாருங்கள்ங்கிறான். உடனே கர்த்தருடைய பாத்திரங்களை கொண்டு வருகிறார்கள். பொன் வெள்ளியான பாத்திரங்களை கொண்டு வரும் பொழுது அதுல திராட்சரசம் ஊற்றி தானும் தன்னுடைய மனைவிகளும் தன்னுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்களும் போட்டு, இதுதான் அவன் செய்த பெரிய மிஸ்டேக். நீ எப்படியாவது போ, மார்க்கம் அப்படிதான், உன் சாமி அப்படிதான் சொல்றாரு, எல்லாத்தையும் போ, எல்லா பாவத்தையும் செய். ஆனா நீ ஏன் வார்த்தைக்கு விரோதமா வர்ற? நீ ஏன் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு விரோதமாய் வர்ற? நீ ஏன் இந்த பைபிளுக்கு விரோதமா வர்ற? நீ ஏன் கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமா வர்ற? அதை வந்து நீ வந்து டெசக்ரேட் பண்ணது, தீட்டுப்படுத்துவதற்கு, அதை வந்து நீ வந்து கையாளுவதற்கு உனக்கு என்ன ரைட் இருக்கிறது? இதுதான் ஆண்டவர் அவன் மேல கோபப்பட்ட காரணத்தான். அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. அதே போல இன்னைக்கு உலகமானது வேசித்தனத்திலையும் போதையிலும், குடி போதையிலும் உலகம் இருக்கிறது. எனக்கு குடியாரில் பார்த்தாலே பிடிக்காது. பக்கத்தில் போனாலே பேட் ஸ்மெல், ஸ்மோக்கிங் பண்ணுறோம், அந்த புகை விட்டாலே பக்கத்தில் இருக்க விருப்பம் இருக்காது. அதெல்லாம் நமக்கு ரொம்ப அது பேட் ஸ்மெல்லாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது. அவங்கள நம்ம மனுஷங்களாக மதிக்க கூட நமக்கு நமக்கு முடியலை. ஆனால் உலகம் வந்து இவ்விதமாக உலகம் வெளியரங்கமாக அது இருக்கும் பொழுது ஆவிக்குரிய பிரமாகவும் அது அவிதமாகத்தான் இருக்கிறது. அதெல்லாம் அந்த வேசியினுடைய மதுவினாலே எல்லா ஜனங்களும் வெறி கொண்டிருக்கிறார்கள். கடைசியான 7 பாதையுடைய 7 தூரில் ஒருவன் எடுத்துல வந்து, நீங்க வா, தள்ளான தண்ணீர்கள் மேல் வீற்றிருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனத்தின் மதுவை பூமியின் குடிகளும் மதுவினால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருக்காள், அவளுக்கு வருகின்ற ஆக்கினை உனக்கு காண்பிக்கிறேன் வா என்று சொல்லி ஆவியிலே நம் பிராந்தத்துக்கு கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 17 அதிகாரம் வெளிப்படுத்தல் பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கெல்லாம் தாய் அவதான். எல்லா அருவறுப்புகளும் அவள் தான் இருக்கிறது. அவருடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். இப்படிதான் அங்கே எழுதியிருக்குது. நிறைய வசனம் இருக்கு, சொல்லக்கு நமக்கு நேரம் இல்லை. வெளிப்படுத்த விசேஷத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால அவிதமான ஒரு மதுவினாலே அவங்க போதையில் இருக்கிறார்கள், அவிதமான ஒரு தேசித்தனத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அதனால இந்த 5வது அதிகாரத்தில் தேசித்தனமும் குடியும் இருக்கிறது. இப்போ அதிக சேல்ஸே இந்த குடி தான். சம்மதம் வேணா வீட்டில் ஒன்று கொடுக்க மாட்டான், நேராக டாஸ்மார்க் கடைக்கு தான் போவோம். அதிக குடி இருக்கிறது, அதிக தேசித்தனம் இருக்கிறது. பொல்லாத விபச்சார சந்ததியார்னே ஆண்டவர் இந்த காலத்தை பார்த்து சொல்லுகிறார். இவர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், யோனாத்திக்கு தேசின் அடையாளத்தை எல்லாமே வேற. ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாருன்னு நான் பார்த்தேன். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் சொல்லும்பொழுது அது இந்த காலத்து தான் சொல்றாரு. ஆவிக்குரிய வேசித்தனமும் சரீரப்பிரமான வேசித்தனமும் இப்பொழுது அதிகம் இருக்கிறது. அதனால அவிதமான ஒரு காலம், அவிதமான ஒரு பொல்லாத காலம் பாபிலோன் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கிறது. பாபிலோன்ல பெல்சாத்தர் வந்து அவன் டிரங்கன் ஆயிருக்கான், டிரங்கன் ஃபெல்லோ, ஏதோ குடிகாரனா இருக்கிறான். அவன் பேச்சு எப்படி இருக்கும்? பேச்சு மோசமா இருக்கும். குடியில் இருந்தான்னா அவன்கிட்ட பேச்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேச்சு கொடுத்தா தேவையில்லாத காரியத்தெல்லாம் பேசுவான், வீண் சண்டைக்கு எழுப்பான். அதனால ட்ரங்கன் ஃபெல்லோ, ட்ரங்கன் டாக். இப்போ அவன்கிட்ட ட்ரங்கன் டாக் இருக்கிறது. அதே போல் இன்றைக்கி அரசியல் தலைவர்கள், உலகத்தில் இருக்க அரசியல் தலைவர்கள்லாம் மனதில் வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. உலகத்தை யுத்தத்துக்கு வழி நடத்துகிறார்கள். ஏதோ டினாமினேஷன் அவிதமான திருத்துவம் என்ற போதையில் இருந்து அவங்க வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம். ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய கலப்படம் இல்லாத வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தாவியினால நிறைந்திருக்கும் பொழுது உலகமானது அசுத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. அவங்க ட்ரங்கனா இருக்கிறார்கள், ட்ரங்கன் டாக் அவங்ககிட்ட இருக்கு. குடிகாரம் பேசுவது போல உளறுகிறார்கள். எல்லாவும் செய்யும் பொழுது தானும் தன் பிறப்புகளும் தன்னுடைய மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் எல்லாம் குடிச்சு கொண்டிருக்கும் பொழுது அவன் பொற்பாத்திரத்தை கொண்டு வாருங்கள் சொல்லுகிறான். மூணாம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
அப்பொழுது எருசலேமுடைய தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் அவருடைய மனைவிகளும் அவருடைய வைப்பாட்டிகளும்
அதை கொண்டு வாங்க, அந்த பாத்திரத்தை கொண்டு வாங்க. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த பாத்திரத்தை நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்தான். அவன் இவன் நேபுகாத்நேச்சாருடைய கிராண்ட் சன். இவன் அதனால 70 வருஷமா அது அங்கே இருக்குது. இப்பொழுது முடிவு நேரம் வந்து விட்டது. பாபிலோன் ராஜ்யத்துக்கு முடிவு வந்து விட்டது. அந்த பாத்திரங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பாத்திரத்தில் அவங்க வந்து அவங்க திராட்சை ரசம் குடிச்சது மட்டுமல்லாம கல்லு மண்ணான விக்கிரங்களை புகழ்ந்தார்கள் சொல்லப்படுது. நாலாம் வசந்த வாசிக்கலாம்.
அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள்.
They drank wine and praised the gods of gold and silver, of bronze, of iron, wood and stone. இதோ பொன் வெள்ளி கல் மண் மரம் இதனால உண்டாக்கப்பட்ட விக்கிரங்களை புகழ்ந்தார்கள். எல்லாரும் ஆண்களும் பெண்களும் போதையில் இருக்கிறாங்க. இப்ப பெண்கள் கூட நிறைய பேர் ஸ்மோக்கிங் பண்றாங்க, நிறைய பேர் ட்ரிங்க் பண்றாங்க. அயல் நாட்டில் இருந்த கலாச்சாரம் இப்ப இங்கேயும் வருது. இதெல்லாம் ரகசியமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல அது வெளியரங்கமாகவும் மாறும். அவிதமான ஒரு காலம் அவங்க எல்லாம் வந்து ட்ரங்க் அண்ட் ஃபெல்லோஸ். எல்லா குடியில ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தேவனுடைய பாத்திரத்திலே திராட்சை ரசத்தை ஊற்றி பானம் பண்ணுகிறார்கள். அது மாத்திரமல்ல கல்லு மண்ணான விக்கிரகங்களை புகழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் என்ன ஏற்படுகிறது? அஞ்சாம் வசந்த வாசிக்கலாம்.
அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு எழுதின அந்த கையிருப்பை ராஜா கண்டான்.
இதோ ஒரு கையிருப்பு வந்தது. கை மட்டும் இதுவரைக்கும் தெரியுது, இதுவரைக்கும் தெரியுது. ஒரு கையிருப்பு வந்து வெளிச்சம் இருக்குது. அந்த சுவர்ல இங்க வெளிச்சம் நல்லா தெரியுது. அந்த வெளிச்சத்துல அந்த சுவர்ல என்ன செய்தால் வந்து கையிருப்பு எழுதி விட்டது. ராஜா அந்த கையிருப்பை பார்க்க மனுஷனும் இல்லை, ஒரு கை மட்டும் வந்து எழுது. கை முழு கை கிடையாது, அந்த ஃபிங்கர்ஸ் வந்து அப்படி எழுது. கல் மண்ணான விக்கிரங்களை புகழ்ந்தார்கள். நீங்க கல் மண்ணான விக்கிரங்களை புகழ்வதுதான் நம்ம தேசத்துல இருக்கு. இந்தியாவை வந்து இந்து நாடா மாற்றணும், அது செக்குலர் கண்ட்ரி அல்ல, அப்படிதான் இப்பொழுது பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதுக்கு மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சித்தம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெல்சாத்தர ஸ்டாப் பண்ணிட்டார், அந்த ராஜ்யத்தை ஸ்டாப் பண்ணிட்டார். அதனால அவன் என்ன செஞ்சான் என்றால் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் என்று சொல்லி கல்லு மண்ணா தங்களுடைய திறமைகள், தங்களுடைய படிப்பு, தங்களுடைய திறமைகள், தங்களுடைய ஏதோ அவங்களுடைய அவங்கள பற்றியே இன்னைக்கு மனுஷனை புகழ்வது, மனுஷனுடைய சாதனைகளை புகழ்வது. இதமா காலம் அப்படியா மாறிட்டு இப்படி வந்து இருந்தா கல் மண்ணான விக்கிரங்களை அவள் புகழக. நாங்க பெஸ்ட் சயின்டிஸ்ட் வச்சிருக்கிறோம், நாங்க பெஸ்ட் மிலிட்ரி வச்சிருக்கிறோம், நாங்க வந்து பெஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் வச்சிருக்கிறோம், பெஸ்ட் நேவி வச்சிருக்கிறோம், எங்களுடைய ஆயுதங்கள்லாம் சோபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ், நவீன ஆயுதங்களை வைத்திருக்கிறோம், நவீன விமானங்களை வைத்திருக்கிறோம், பெஸ்ட் என்ஜினியர் இருக்கிறாங்க, பெஸ்ட் வந்து ஜென்ரல் யுத்தத்துக்கு ஆலோசனை கொடுக்கிற அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கிறாங்க, நாங்க வந்து ஃபுட் சேர்த்து வச்சிருக்கிறோம். ஒரு யுத்தம் வந்த 20 வருஷத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து, அமெரிக்கா 20 வருஷத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து வச்சிருக்கு, இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு வேண்டிய பெட்ரோலை சேர்த்து வச்சிருக்கு. அதனால ஏதாவது யுத்தம் வந்தாலும் எங்களால சமாளிக்க முடியும் அப்படி என்று அமெரிக்கா இன்னைக்கு வந்து தன்னை மேன்மை பாராட்டி கொண்டிருக்குது. ஒவ்வொரு அரசியல் நாட்டு தலைவர்களும் தாங்க பெரிய சாம்பியன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்க பெரிய சாதனை செய்யறோம், நாங்க இந்தியாவை அப்படி மாத்திரம் இப்படி மாத்திரம் ஏதோ இப்படின்லாம் சொல்றாங்க. கிரேட் பார்ட்டி எதெல்லாம் புகழ்ந்தாங்க, ரைட்டு. அவங்க ஒரு கிரேட் பார்ட்டி ஏற்பட பெரிய விருந்தை ஏற்படுத்தி அந்த விருந்தில் என்ன செய்யறாண்டல் இவ்விதமான காரியம் செய்யறான். இது எதை குறிக்கிறது? It was a spirit of arrogance and pride. Arrogance. அடம் பிடிக்க தான் சொன்னதும் வாபஸ் வாங்க மாட்டான், தன் தவறை வந்து ஒத்துக்கிடவே மாட்டான். arrogance. தவறை ஒத்துக்கொள்றது தாழ்மையை குறிக்கிறது. தவறை ஒத்துக்கொள்றதே கிடையாது. அரோகன்ஸ் பிரைடு, இவன் பெல்சாத்தாருக்கு அரோகன்ஸ் ஸ்பிரிட் வந்து விட்டது, அவனுக்குள்ள பெருமையின் ஆவி வந்து விட்டது. அதனால நாங்க வந்து பாதுகாப்பா இருக்கிறோம், எங்களை யாரும் அசைக்க முடியாது, நாங்க அதை செய்வோம், நாங்க இதை செய்வோம், உலகத்தையே தலைகீழாக நாங்க மாத்த முடியும், எங்களால எல்லாம் செய்ய முடியதும், எங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. அரோகன்ஸ் அண்ட் பிரைட் அவனுக்குள்ள வந்து விட்டது. அதனால கோ ஃபார் த வெசல்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பாத்திரங்களை கொண்டு வாருங்கள் அப்படி சொல்லும் பொழுது என்ன செஞ்சால், அந்த பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவங்க அந்த புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மனுஷ கை விரல்கள் தோன்றி அந்த ராஜ அரண்மனை சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிச்சு. அதே நேரத்தில் அங்கே எழுதிவிட்டது. இதே பாத்திரம் தான், தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரம் தான், இடையில டெசக்ரேட் ஆனது, பின்பு அது தேவனுடைய ஆலயத்துக்கு போனது. எஸ்ராவும் உண்டு ஜனங்களும் கோரேஸ் பின்பு வருகிறான். அந்த பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் கிங் ஆஃப் பெர்சியா அவன் வந்து என்ன செய்யறான் என்றால், நீங்கெல்லாம் அதை எடுத்துட்டு போங்க. பாருங்க, நம்ம வந்து தேவனுடைய சிந்தையிலிருந்து உலகத்துக்கு கொண்டு வந்தோம். நம்ம ஒரு காலத்துல நம்ம வந்து இதோ பிசாசினுடைய பாத்திரங்களாக உபயோகப்படுத்தப்பட்டோம், சாத்தானுக்கு நம்ம அடிமையாயிருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து நம்மை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சிந்தையில இருந்து நம்மை உலகத்தில் கொண்டு வந்து சாத்தான் நம்மளை வந்து அவனுடைய கருவியாக பயன்படுத்தின பின்பு கர்த்தர் என்ன செய்தார், அதுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி நம்ம இன்னைக்கு வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதே பாத்திரம் தான், அவன் திராட்சரசம் குடிச்ச பாத்திரம் தான், அவன் தீட்டுப்படுத்தின அதே பாத்திரங்கள், அவனுடைய வைப்பாட்டி கையிலையும் அது இருக்கிறது. இதோ எல்லாருடைய கையில இந்த பாதியல் கையில இந்த பாத்திரம் இருக்கிறது. இப்பொழுது அது மறுபடியும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும். கையுறுப்பு தோன்றுன கண் அவனுக்கு பிதுங்கி வந்து விட்டது, இதோ இடுப்பு கட்டி விட்டு விட்டது, கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது, அப்படியே எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. அவனுடைய முகம் வேறுபட்டது. ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது.
இதோ முகம் வேறுபட்டது, நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது. பாருங்க, ஆண்டவர் அவனை ஷேக் பண்ணுகிறார். இப்பொழுது அவனுக்கு பெருமை, அவனுக்கு அகங்காரம் கீழ்படியாதது, அவன் அவ்வளவு திமிர் அவனுக்கு அதிகமான இது இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கத்தர் வந்து அவனை அசையப்ப நான் இப்ப நடுங்குறான், கிடுகிடுன்னு நடுங்குறான். கையிருப்பு வந்து எழுதிவிட்டது. ஹல்லேலூயா. ஹலோ, பாபிலோனிலே ஜோசியர்களை கொண்டு வர சொல்லுகிறான். ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோனியானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துறவன் எவனோ, அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே பொருசார பணியும் தற்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாக.
பாபிலோனிலே ஞானிகள் சோசியக்காரர்கள் குறி சொல்ற எல்லாத்தையுமே வரவழைக்க சொல்லுகிறான். எல்லாரும் வந்து வரும் பொழுது யார் இந்த எழுத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறார்களோ அவனுக்கு ரத்தாம்பரம் வெளியேறப்பட்ட வஸ்திரம், ராஜ்ய வஸ்திரம், ரத்தாம்பரம் தரிக்கப்படும், கழுத்திலே பொற்சர்ப்பணி, பெரிய செயின் அங்க கொடுக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூணாவது ஸ்தானத்திலே அவன் இருப்பான். பாருங்க, இவ்வளவு கிராண்ட் பண்ணுது. அந்த காலத்துல சாமிகள் வந்து தவம் இருப்பாங்க, காவிய வஸ்திரத்தை கட்டிக்கிட்டு தவம் இருப்பாங்க, காட்டுக்குள்ள தவம் இருப்பாங்க. இன்னைக்கு சாமிகளே வந்து இந்தியாவை ஆளுகை செய்து நம்ம என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் இப்ப காலம் மாறி போச்சு. கல்தேயர்கள் சோசியக்காரர்கள் இவங்களெல்லாம் கூட்டு வந்து ராஜ்யத்துல மூணாவது சாந்தில வைப்பான். அந்த குறி சொல்றவன் அந்த வந்து என்ன செய்யறான் என்றால், இவ்விதமாக இருக்கிறவனை வந்து என்ன செய்யுது, உன்னை ராஜ்யத்துல மூணாவது சாந்தில வைப்பேன், உனக்கு பொற்சடுப்பினி செயின் போடப்படும், இதை நீ என்ன செய்யணும் என்றால், உனக்கு வந்து இவ்வளோ காரியங்கள் ரத்தாம்பரம் ராஜ வஸ்திரம் நீ தரித்து கொண்டு நீ பெரிய பதவியில இருப்பா, நீ சீஃப் மினிஸ்டரா இருப்பா, நீ வந்து அரசாங்கத்தில் பெரிய சாதத்தில் உன்னை கொண்டு வைக்க போகிறோம் அப்படின்னு குறி சொல்லுகளையும் சோசியர்களுக்கும் இவ்விதமாக அவன் ப்ராமிஸ் பண்ணுகிறான். யாராலும் அர்த்தம் சொல்ல முடியல. ஹல்லேலூயா. ஏதோ வந்துச்சுன்றால் பில்லி கிரகம் சொல்லுவாரா? பில்லி கிரகம் எனக்கு தெரியாது. ஓரல் ராபர்ட்ஸ் சொல்லுவாரா? ஓரல் ராபர்ட்ஸ் சரியா? டிஎல் ஆஸ்பான் எல்லாம் வேர்ல்டு ஃபேமஸ் பீப்புள். இதை டிஜிஎஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மோகன் சி லாசர் சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற பாசர் ஏஜி பாசர் பெரிய பாசர் மோகன் சொல்ல முடியுமா? கத்தோலிக்க பிஷப் சொல்ல முடியுமா? சிஎஸ்எஃப் பிஷப் சொல்ல முடியுமா? பெந்தேகாசல்ல பெரிய பாசர் அப்படிங்கிறவர்களாம் ஒருத்தராலும் சொல்ல முடியல. அவன் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்தான், பெரிய பெரிய மத தலைவர்களை கொண்டு வரும் பொழுது ஒருவராலும் அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை. வெள்ளி கிரகம் ஒரு அற்புதத்தையும் செய்ததில்லை. வெள்ளி கிரகம்க்கு பார்க்கின்ஸ் வியாதி வந்தது, ஞாபகம் ஞாபகம் இல்லாமல் அவர் அஞ்சாண்டால் அப்படியே மறிச்சு போனார். ரீகன் வந்து அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி, அவருக்கும் மோசமான வியாதி வந்தது. அப்படியாக எல்லா பெரிய பெரிய மகன்களுக்கும் மோசமான வியாதிகள் வந்து அவங்கெல்லாம் மறிச்சு போனாங்க. அவங்களுடைய உபதேசங்கள், அவங்களுடைய உபதேசங்கள் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறதாப்புல இல்லை, அவங்களால அந்த அர்த்தத்தை சொல்ல முடியல. அப்பொழுது ராஜாத்தி அங்கே காட்சியில தோன்றுகிறாள். ஒருத்தராலும் சொல்ல முடியல. எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள், ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அந்த அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாது இருந்தது.
ஏதோ ஒருத்தராலும் சொல்ல முடியவில்லை, அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்தவில்லை. நல்ல பெல்சாத்தார் மிகவும் கலங்குகிறான், ஏன்னா யாருமே அர்த்தம் சொல்லல. ஒரு பெந்தேகாசல் பாஸ்டர் தீர்க்க தேசிய குறை சொல்றவனுக்கு என்ன தெரிய போகுது? அவன் வெப்சைட்ல அவன் மீடியால எல்லாத்தையும் பரப்பி ஆத்மாக்களை வேணா கெடுக்கலாம், அவன் ஏதாவது ரகசியத்தை வெளிப்படுத்த முடியுமா? அந்த கோடன் லின்ஸையால செய்ய முடியுமா? அந்த கென்னத்து கேகேனால செய்ய முடியுமா? இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ் எல்லாம் அவங்க தீசிஸ் தான் எழுத முடியும், நெட்ல தான் கொடுக்க முடியுமே ஒழிய அவங்க அர்த்தம் சொல்ல முடியுமா, ரகசியத்தை வெளிப்படுத்த முடியுமா? இதோ தீர்க்கதரிசி பெண்கான் வெளிப்படுத்த இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்திருக்கிறார். அவர் மாத்திரம் தான் உலகத்துல ஒன்லி ஒன் பர்சன் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ஒன் பர்சன் வந்து கடைசி காலத்தில் அந்த தீக்கு தேசியை அனுப்பியிருக்கிறார். அவர் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். ஆண்டவர் அவருக்கு மட்டும்தான் ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு, வேற யாருக்கும் வெளிப்படுத்தல. தேவனுடைய வார்த்தை தீக்கு தேசியத்தில் வருகிறார். எல்லாம் போலி தீர்க்க தேசிகள், போலி பாசர்கள். பத்தாம் வசனத்தை வாசிக்கவும்.
ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாதி கேள்விப்பட்டு விருந்துசாலைக்குள் பிரவேசித்தால் அப்பொழுது ராஜாதி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க.
சரி, போதும். தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த நேரத்துல ராஜாதி வருகிறாள். சரித்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெல்சாத்தாருடைய அம்மா, அவன் பெல்சாத்தாருடைய மனைவி கிடையாது, ஆனால் அவளும் ராஜாத்தியா இருந்தனால ராஜாத்தி என்று அழைக்கப்படுகிறாள். பெல்சாத்தாருடைய தாயார் வந்து டேனியலுடைய வேர்ட்ஸை பிலீவ் பண்றாங்க. டேனியலுடைய 70 வீக்ஸ் அவங்க கேட்டிருக்கிறாங்க. டேனியலுடைய அந்த நாலு விதமான மிருகங்கள், அந்த சிலை, இதை பற்றி எல்லா தரிசனங்களையும் உபதேசங்களையும் அந்த பெல்சாத்தாருடைய அம்மா, இவன் வந்து பேரன், அது வந்து ராஜாத்தி வந்து அம்மா, இதை அவங்க எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அவங்க இந்த பார்ட்டியில ட்ரங்கன் பார்ட்டியில வர்றது கிடையாது. ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே குடிகாரெல்லாம் ஒன்றா சேருவான், டாஸ்மார்க்கில் போயிட்டு நிறைய வாங்கிட்டு வர்றது, நிறைய பாட்டில் வாங்கிட்டு வந்து வறுத்த கறியை வச்சுக்கிட்டு தின்னுகிட்டு குடிச்சிட்டு கிடக்கணும். சாவு வீடுனா அப்படிதான், அங்கே விருந்து கல்யாணம்னா அப்படிதான், மாப்பிள்ளைகிட்ட போயிட்டு காசை வாங்கிட்டு என்ன செய்து ஒரு 5000 வாங்கிட்டு சரக்கு வாங்கிட்டு வா. இதுதான் ட்ரங்கன் பீப்புள். இந்த காலத்தில் ட்ரங்கன் பீப்புள் இருக்கிறாங்க. நல்ல காரியமானாலும் கெட்ட காரியமானாலும் ட்ரங்கன் பீப்புள் அந்த இருட்டு வேலையில் எல்லாத்தையும் செய்வான். இந்த ராஜாத்தி அதில் கலந்து கொள்ளலை. ராஜாத்திக்கு அது வந்து ரொம்ப வெறுப்பா இருக்குது. இவங்க செய்யற காரியங்கள் அநியாயமான காரியங்கள். ஆனா மகனை போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மகனே நீ ஏன் இப்படி செய்யறான்னு சொல்ல முடியாது. அவன் வந்து பொசிஷன்ல இருக்கிறான், இவ ஓல்ட் ஏஜா இருக்கிறா, அதனால ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் வந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். திடீர்னு பார்த்தா மியூசிக் ரெக்கார்ட் டான்ஸ் மியூசிக் எல்லாம் நின்று போய்விட்டது. ஆட்டமெல்லாம் அங்க நின்று போட்டு சைலண்ட், அங்க டெத் சைலன்ஸ் அங்க இருக்குது. ரொம்ப அங்க அமைதியில் என்னன்னு உள்ள போய் பார்த்தா எல்லாம் கிடுகிட்டுன்னு அடிக்கிட்டு இருக்கான். எல்லாம் பாட்டில் கையில வச்சுட்டு இருக்கிறான். அப்படியே பாட்டில் பாதி குடிச்சிட்டு பாதி வச்சுட்டு இருக்கிறான். அந்த வைப்பாட்டிகளும் பாதி குடிச்சிட்டு பாதி வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன இது, எவ்வளவு மோசமான ஒரு பிக்சர். அதில் ராஜாத்தி என்ன சொல்ற, ஏன் நீங்க இப்படி முகம் ஏன் வேறுபடுகிறது? உங்களுடைய தேசத்துல ஒரு புருஷன் இருக்கான், இஸ்ரவேலில் ஒரு தீக்க தேசி உண்டு தெரியாதா? இந்த கடைசி காலத்துல ஆனவர் ஒரு தீக்க தேசி அனுப்பினார்னு தெரியாதா? அந்த சின்ன பெண் சொல்றா, இசவேலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறது, நாகமான் போனா குஷ்ரோக சோமாகும். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு தீர்க்கதரிசியை கத்தர் கொண்டு வந்தாருன்னு தெரியல. அந்த பெல்சாதாருக்கு தெரியல, உங்களுடைய தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். உங்களுடைய தாத்தா வந்து கிராண்ட் ஃபாதர் நேபுகாத்நேச்சாருக்கு அவர் எவ்வளவு காரியங்களை சொல்லி இருக்கிறார். அவர்கிட்ட ஞானமும் அறிவு இருக்குது, விசேஷித்த ஆவி இருக்கிறது. அவரை கூட்டிட்டு வந்தா இந்த அர்த்தத்தை சொல்வார். இந்த குறி சொல்றவங்க சோசி, இந்த டினாமினேஷன் பாஸ்டர்கள் பெரிய அங்கிய போட்டுக்கிட்டு இருக்கலாம், தாங்களே பெரிய பிரீச்சர் சொல்லலாம், இவனுங்கிட்ட வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு அங்க இருக்குது. ஹல்லேலூயா. ஞானமும் தெளிவே அளிக்கிற ஆவி தானியேல் என்ற ஒரு புருஷன் இருக்கிறது. அவரை கொண்டு வந்தால் இந்த புதை பொருட்களை அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இல்ல தேவனுடைய விசேஷித்த ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பிரணம் காண்டவர் அந்த அனாயிட்டிங் கொடுத்தார். சன் ஆஃப் மேன் அனாயிட்டிங் கொடுக்கும் பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி அவர் மூலமாய் வந்தது. இதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவது, தட் ஃபர்ஸ்ட் புல் செகண்ட் புல் தட் புல் மினிஸ்ட்ரி வந்தது. இயேசு செய்த ஊழியத்தை மறுபடியும் உலகத்துக்கு செய்வதற்காக, பிரஜாதிகளாகிய நமக்கு அதை கொண்டு வரதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் அந்த இதோ தீர்க்கதரிசியாகிய பிரணகம். இப்பொழுது தானியேல் அங்க தீர்க்கதரிசியா இருக்கிறார். தானியேல் அங்க இருக்கிறான் அது அவருக்கு தெரியல. அதனால தானியேலை கொண்டு வரும் பொழுது தானியேல் அங்க வருகிறான். ஆமென். தானியேல்கிட்ட வந்து சொல்லுகிறான், நீ வந்து பாபிலோன் எருசலேமில் இருந்து வந்த சிறை கைதியாய் வந்த தானியேல் அல்லவா சொல்லும் பொழுது, ஆமா ஒரு காலத்து சிறை கைதியாய் வந்திருக்கிறான். அவன் ஒரு நாளில் எருசலேமில் இருந்தான். 16 வயசு ஆகும் பொழுது அவன் சிறை கைதியாக வந்தான். இப்பொழுது அவன் வந்து பாபிலோன்ல பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறான். அவனை அழைத்த பொழுது, நீ தானியேல் நீ அங்கிருந்து வந்தவன் அல்லவான்னு சொல்லும்பொழுது, ஆமா ஒரு காலத்துல நம்ம வந்து அவிசுவாசத்துல இருந்தோம், ஆண்டவர் நம்ம இன்னைக்கு வார்த்தையில கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ யூ ஆர் தட் தானியேல், நீ தான் அந்த தானியேலா? ஆமா நான் தான் அந்த தானியேல். ஒரு காலத்துல நான் அவிசுவாசியா இருந்தேன், ஒரு காலத்துல வார்த்தையை அறியாமல் இருந்தேன். இப்பொழுது என்னை ஆண்டவர் வார்த்தையில கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நல்லா நீ வந்து இந்த எழுத்துக்கு அர்த்தம் சொன்னியா, உனக்கு ராஜ வஸ்திரம் ரத்தாம்பரம் தரிவிக்கப்படும், உனக்கு வந்து பொற்சரப்பணி, ஒரு 10 சவரம் 15 சவரத்துக்கு வந்து அங்கே உனக்கு வந்து செயின் போடப்படும், நீ ராஜ்யத்தில் 3rd ஸ்தானத்தில் இருப்பாய், உனக்கு பெரிய ஸ்தானம் கொடுக்கப்படும் பொழுது தானியேல் அதை கேட்கிறான். கேட்டுட்டு என்ன சொல்றான் என்றால், அந்த ஜனங்களெல்லாம் பார்க்கறா ரொம்ப அலங்கோலத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் போதையில் இருக்கிறாங்க. அவங்க பார்க்கும் பொழுது இவனுக்கு வேதனை ஏற்படுகிறது. அவங்க பையில கத்தருடைய பாத்திரம் இருக்கிறது, அதுல திராட்சரசம் ஊதி பாதி குடிச்சிட்டு பாதியில இருக்கிறாங்க. ஏன்னா கையிருப்புக்கு வந்து அவங்க அப்படி அங்க வந்து விட்டது. அல்ல தானியேல் என்ன செய்யறான் என்றால், நான் ஒரு பெரிய பாஸ்டர்னு தெரியாதா, நான் இவ்வளவுலாம் மெசேஜ் கொடுத்துருக்கிறேன், எங்க நெட்ல எல்லாம் என் மெசேஜ் நிறைய இருக்குது, நீங்க பார்க்கலாம், எங்க சர்ச்சுக்கு நிறைய பேர் வராங்க, நான் வந்து வேர்ல்டு ஃபுல்லா நான் போயிட்டு இருக்கிறேன், நான் பெரிய பிரீச்சர், நான் ஒரிசா போறேன், நான் மேங்களூர் போறேன், நான் வந்து அங்க போறேன், இங்க போறேன், நான் தான் பெரிய பிரீச்சர், சென்னையில நான் தான் பெரிய பிரீச்சர் அப்படின்னு அவன் சொன்னான். இல்ல அதை பத்திலாம் சொல்லல, அவன் மேல கோபப்படுகிறான். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட்ல வந்து அவனை கடிந்து கொள்ளுகிறான், ரெண்டாவது அர்த்தம் சொல்லுகிறான். அவனால எனக்கு எல்லாம் சொல்ல தெரியும், ஆனா இப்படின்னா இதனுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொன்னா, ராஜா உடனே போட்டு அங்க சார் போட்டிருப்பாரு, எல்லாத்தையும் போட்டு அவனுக்கு வந்து அந்த ஸ்தானத்துல கொண்டு வச்சிருப்பாரு. இவன் வந்து என்ன சொல்லுகிறான் என்றால், ரியல் ப்ரோஃபெட், ஹல்லேலூயா, உண்மையான ஒரு தீர்க்கதரிசி. உண்மையான தீர்க்கதரிசி பாவத்தை கடிந்து கொள்ளுவான். அவன் தன்னுடைய முகத்தை வந்து ரொம்ப ஸ்டோன கல்லு மாதிரி வச்சுக்கிட்டு அவனை கடிந்து கொள்ளுகிறான். அவனை பார்த்த உடனே ஸ்மைலிங் வரல, இவன்ட்டு நிறைய பணம் இருக்குது, நம்ம ப்ளீஸ் பண்ணா நிறைய ஆஃபரிங் கொடுப்பாரு, பாக்கெட் நிறைய வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நிறைய ஸ்பிரிச்சஸ் இருக்கிறாங்க. பணக்கார பாஸ்டர் இவங்களை விடக்கூடாது, அங்க போய் பிரசங்கம் பண்ணா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படி இல்லை. அவனை பார்த்து ஸ்மைலிங் பண்ணல, முகத்தை கடினப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறான் வசந்த வாசிக்கலாம்.
அப்பொழுது தானியேல் ராஜசமூகத்திற்குப்ரதித்திரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறவனுக்கு,
உம்முடைய வெகுமானங்களை மட்டும் வைங்க, உம்முடைய ஆஃபரிங் உம்முடைய கிஃப்ட் எல்லாமே வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இந்த பாதி இந்த அவிசுவாசி இந்த துன்மார்க்கம் கையில இருந்து எனக்கு வாங்க விருப்பம் இல்லை, இந்த குடியாரம் கையில இருந்து எனக்கு வாங்க விருப்பம் இல்லை, உம்முடைய வைப்பாட்டிகளோடு வச்சுட்டு அவங்ககிட்ட வந்து நான் வாங்க, உம்முடைய வெகுமானங்களை நீரே வைத்துக் கொள், உம்முடைய ஆஃபரிங் எனக்கு தேவையில்லை. உங்களுடைய வெகுமானம் உங்களுடைய கிப்ட் எல்லாம் நீரே வச்சுக்கொள்ளும். எனக்கு எந்த ப்ரமோஷனும் வேண்டாம், அதை வந்து வேற யாருக்காவது கொடுங்க, எனக்கு தர வேண்டாம். பாருங்க இப்படிதான் ரியல் ப்ராஃபிட். ஒரு செக் இருக்கிறது எத்தனையோ தௌசண்ட் டாலர், ஒரு அம்மா கேன்சர் சுகம் ஆகிவிட்டது, பெரிய பணக்காரங்க ரெண்டு செக்கை கொண்டு வராங்க, ஏஜென்ட் மூலம் கொடுத்து முடிச்சு பிரணம் அதை எட்டியே பார்க்கல, அதை கையிலே தொடலை, வேண்டான்ட்டார். தேவனுடைய வரத்தை அவன் கமர்ஷியலாக ஆக்கக்கூடாது. பணத்துக்காக தேவனுடைய வரத்தை விற்க பிரதர் பிரணம் செய்யவில்லை. அந்த நேரத்தில் அவர் ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்கிறார், ட்ரெயின் மாதிரி இருக்கிற வீட்டில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு சரியான ஒரு ஒரு ஓல்டு பழுதடைந்த காரை தான் வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் அவரை அதை வாங்கினாரா? வாங்கலை. நான் அதை தொட்டு பார்க்க மாட்டேன், தொடக்கூட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எலிசா திகி நாகமான் கொண்டு வரும் பொழுது நீ வந்து ஒரு தொட மாட்டேன்டானா கேசி பின்னால ஓடுறான். நம்ம திகி தேசி வந்து இதை அவருக்கு பிழைக்க தெரியல, அதை கொண்டு அவன் வாலண்டியராக கொடுக்குறான், இவர் வேண்டாங்கிறாரு. தேவனுடைய வரத்தை விற்கக்கூடாது. அதெல்லாம் தானியல் வந்து அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். நீரே வைத்துக் கொள்ளும், உம்முடைய வெகுமானங்களை நீரே வைத்துக் கொள்ளும். இப்படி அவனை கடிந்து கொள்கிறான். உம்முடைய தகப்பனார் நேபுகாத்நேச்சர், அவருக்கு பெருமை வந்தது. அகங்காரம் அரோகன்ஸ் அண்ட் ப்ரைடு வரும் பொழுது கத்தர் அவரை தாழ்த்தி போட்டு 7 வருஷம் மாலை போல அவர் புல்லை மேய்ந்தார். அவருடைய நகம் பச்சிகளுடைய நகம் போல நீளமா வளர்ந்தது. சிலர் அப்படி நீளமா நகம் வச்சிருப்பாங்க, பச்சிகள் போல, மிருகம் கிடையாது பச்சிகள், பச்சியை போல நகம் வளர்ந்தது. அவருடைய சரீரமானது ஆகாயத்து பனியிலே நனைந்தது. ஆங்க என்ன, அபிதமாக அவர் 7 வருஷம் இருந்தார். பின்பு அவருக்கு புத்தி தெளிந்த பொழுது உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து எவனுக்கு சித்தமாயிருக்கிறாரோ அவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று அந்த புத்தி வந்த பிறகு மறுபடியும் சிங்காசனத்துக்கு வந்தார். இப்போ வந்து மீடியா இருக்கு, அந்த காலத்தில் இப்படிலாம் மீடியா கிடையாது. நிறையா இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த சேனல்ஸ்லாம் இருக்குது. அந்த காலத்தில் நேபுகாத்நேச்சர் அப்படி இருந்திருந்தான்னா அவனை மறைச்சி ஒரு தோட்டத்துக்குள்ளே வச்சிருக்கலாம். அவன் வந்து மாடு மாதிரி வந்து நினைச்சிருந்தால் புல்லை சாப்பிட்ருக்கான். இப்போ இவங்க போய் ஃபோட்டோ எடுத்துருவாங்க, நேபுகாத்நேச்சர் அந்த வாயில் வைக்கோலை வச்சு தின்னுகிட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்துருவாங்க. பாருங்கள் மாடு மாதிரி இருக்கிற வைக்கோல் திங்கினார்னு அவன் பரப்பி விட்ருவான். அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அவன் மாடாக மாறி 4 காலில் நடந்து அவன் வந்து வைக்கோலை திங்கிறான். எத்தனை வருஷம்? 7 வருஷம். அவனுடைய அரோகன்ஸ், அவனுடைய ப்ரைடுனால, பெருமையினால ஆண்டவர் அவனை தாழ்த்தி போட்டார். இதெல்லாம் அவனுக்கு தெரியுமில்ல. அப்படி தெரிஞ்சிருந்தும் நீ பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமாக அவருடைய பாத்திரத்திலே நீ வந்து திராட்சை ரசம் ஊற்றி நீ வந்து குடி போதையில் இருந்தனால கத்தர் உன்னுடைய ராஜ்யத்துக்கு மட்டிடுகிறார் அப்படி என்று அவன் சொல்லுகிறான். காட் வெயிட்ஸ் எவ்ரிபடி. பெல்சாத்தாரை நெருத்து பார்க்கிறார். அவன் இன்சானிட்டி, மனநிலை பாதிக்கப்பட்டான். அந்த நேபுகாத்நேச்சார் மனநிலை பாதிக்கப்பட்டான். இன்சானிட்டி இஸ் கம்மிங் அப்பான் திஸ் ஏஜ். இந்த கடைசி காலத்தில் அநேகர் மனநிலை பாதிக்கப்படுகிறார். ஏன் பாதிக்கப்படுறாங்க? தானியேல் சொல்லுகிறான், நீர் வந்து உம்மை தாழ்த்தி ஏழைகளுக்கு உதவி செய்தால், நல்ல காரியங்களை செய்தால், நீ ராஜ்யபாட்டில் இருக்கும் பொழுது நல்ல காரியங்களை செய்தால் நீர் அந்த நிலைக்கு போக மாட்டீர். ஆண்டவர் 1 வருஷம் கழிச்சு தான் அவனை மிருகமாக மாற்றுகிறார். தானியேலுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து அவன் பல்லோகத்தின் தேவனை தேடி இருந்து நற்காரியங்களை செய்தான் என்றால், அவனுக்கு ஆட்சி கொடுக்கும் பொழுது நல்ல காரியத்தை செய்யணும். அவன் அகம்பாவத்தில் அவன் செய்யும் பொழுது, தான் என்கிற பெருமையிலே அவன் செய்யும் பொழுது கர்த்தர் அவனை மிருகமாக மாற்றினார். அவன் வந்து இன்சானிட்டி, அவன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவனாக மாறினான். இன்னைக்கு உலகத்தில் அநேகர் மனநிலை பாதிக்கப்படுகிறார். காரணம் என்ன? Rejecting the word of the prophet. Turning down the word of the prophet. தீர்க்கதரிசி செய்தியை கால் கீழே போட்டு மிதிப்பதனால். அதே போலதான் இந்த உலகம் வந்து இன்னைக்கு ஏஜ் ஆஃப் இன்சானிட்டியில் இருக்குது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த தீர்க்கதரிசியின் செய்தியை புறக்கணிப்பதனால. They rejected the sanctity of the mind of Christ. தீர்க்கதரிசி செய்தி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் சிந்தை நினைச்சா அவனுக்கு பெருமை பிடிச்சி போகுது. பணம் கொஞ்சம் வந்தால் பெருமை பிடிச்சி போகுது. எல்லாம் அந்த பெருமை பிடிச்சி போயிடுது. அதனால தீர்க்கதரிசி செய்திக்கு வேல்யூ பண்றதில்லை, அதுக்கு முதன்மை ஸ்தானம் கொடுப்பதில்லை. நத்திங், எவ்வளவு வீடு வச்சிருந்தாலும் எவ்வளவு ஆசி வச்சிருந்தாலும் ஒண்ணுமே நமக்கு உதவி செய்யாது. நம்ம உலக அழிவு வரும்பொழுது ஒண்ணுமே உதவி செய்ய முடியாது, மரணம் வரும்பொழுது ஒண்ணுமே உதவி செய்ய முடியாது. அதெல்லாம் நத்திங், இந்த வேர்ட் இஸ் எட்டர்னல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெளியேறப்பட்டது. அதை அவன் தீர்க்கதரிசியின், தானியேல் தீர்க்கதரிசியின் வார்த்தை புறக்கணித்தனாலே அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது. அவன் மீறி இதெல்லாம் நீர் அறியாம பிலாத்து வந்து அவன் வந்து கையை கழுவுறான், இந்த மனுஷனுடைய ரத்த பழிக்கு நான் பாத்திரவான் அல்ல, கையை கழுவுறான். அவனுடைய முடிவு என்ன? மனநிலை பாதிக்கப்பட்டு அவன் போய் தற்கொலை செய்து கொண்டான், கடலில் மூழ்கி தற்கொலை செய்து கொண்டான். அதே போல வார்த்தையை புறக்கணிக்கிறவளுக்கு மனநிலை பாதிக்கப்படும், வார்த்தையை புறக்க நேசிக்கிறவளுக்கு மைண்ட் வந்து தெளிவா மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எது எது எப்படின்னு நமக்கு தெரியும், உலகம் எப்படி இருக்கிறது, நம்முடைய முடிவு என்ன, நம்முடைய ஃபெய்த் என்ன, எல்லாம் நமக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதனால நம்முடைய மனசு பாதிக்கப்படாது. துர்ச்செய்தி வந்தாலும், எதிர்பாராத ஷாக் நியூஸ் வந்தாலும் நம்முடைய மனசு பாதிக்கப்படாது. ஏன்னா நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கும். அதனால உசியா ராஜாவுக்கு பெருமை வந்தது, குஸ்ரோகம் வந்தது. கேஆசி அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டான், அவன் வந்து குஸ்ரோகம் அவனுக்கு வந்தது. அனனியா சப்பீராள் ஒரு பாகத்தை வஞ்சித்து வைத்தார்கள், உடனடியாக மரித்து போனார்கள். அதனால நீர் வந்து இவ்விதமாக செய்ததுனாலே அந்த அது கடிந்து கொள்ளுகிறான். கடிஞ்சு கொண்டுட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் அதுதான், செகண்ட் பார்ட் அர்த்தம் சொல்றான். உண்மையான ரியல் ப்ரீச்சர் வந்து தவற கடிஞ்சு கொள்ளுவார், அதுக்கு பிறகு சத்தியத்தை சொல்லுவார். இவன் வந்து பாவிகளை வந்து நேசிக்கிறது, பணம் அவன்கிட்ட நிறைய இருக்கு, அதனால அந்த அதுக்கேற்ற மாதிரி வந்து போறது இல்லையா போல. அதுக்கு பிறகு பிரீச் பண்றது எதுக்கு? அவர்கிட்ட இருக்க பணம் நம்ம பாக்கெட்ல வரணும். பீலேயாம் பிரீச்சர்ஸ் இருக்க, மோசஸ் அப்படி கிடையாது, டேனியல் அப்படி கிடையாது. முதல்ல அவன் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும், அவன் எவ்வளவு ஐஸ்வர்யவனா இருந்தாலும், அவனை கடிந்து கொண்ட பின்பு அதுக்கு பிறகு அந்த வார்த்தைக்கு மீனிங் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? 24 வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பது. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவனுடைய ராஜ்யத்தை,
இது மெனே என்பதற்கு தேவனுடைய ராஜ்யத்தை மட்டிட்டார். God hath numbered thy kingdom and finished it. உம்முடைய ராஜ்யத்தை உனக்கு முன்னே பாபிலோன் ராஜ்யம் மேல் நீடிக்காது, இன்னைக்கே அழிஞ்சு போகும். இன்னைக்கு ராத்திரியிலே அதுக்கு முடிவு வருது. அடுத்தபடியாக தெக்கேல்
என்பதற்கு, நீ தராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய்.
நீ தராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். ஆண்டவர் அவனை நெருத்து பார்க்கிறார். இவன் வந்து ஒரு அஞ்ஞானியானவன், இவன் ஒரு அவிசுவாசி, அவனையும் ஆண்டவர் நெருத்து பார்க்கிறார். எல்லாரையுமே நெருத்து பார்ப்பார். அதன் பின்பு வாசிக்கலாம்,
பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமா?
இதோ உன்னை முதல்ல தராசுல நெருத்து, நீ குறைய காணப்படுகிறாய், வெயிட் கம்மியா இருக்கிறா, குறைய காணப்படுகிறாய். காட் ஸ்டாண்டர்டுக்கு உன் லைஃப் வரல, நீ ட்ரங்கன் ஃபெல்லோவா இருக்கிறாய், நீ வந்து அடல்டரியில இருக்கிறாய், போனிகேஷன், நீ அசுத்தத்திலையும் அருவறுப்பிலையும் உன் வாழ்க்கை இருக்கிறது. அப்படியே முதல்ல நெருத்து பார்த்து, இரண்டாவது ப்ரொனவுன்ஸ்மெண்ட், இதோ தீர்ப்பை கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அது முடிவை உண்டாக்கி அதை வந்து பிரித்து மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுத்து விட்டார். ஏனென்றால் நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்ட. இன்னைக்கு ஜட்ஜி இறங்கி வந்திருக்கிறார், ஒரு ப்ராஃபட்டை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு மெசேஜை கொடுக்கிறார். அந்த மெசேஜ் நம்மளை நெருத்து பார்க்கறது. ஹல்லேலூயா. அது பின்பு ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. ஜட்மெண்ட் வந்து ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சுகத்தை கொடுத்துருக்கா, நீங்க கத்தரை ஒழுங்கா தேடல, தராசுல உங்க ஹெல்த் எடுத்துட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? உலகத்துல பல வியாதி இருக்கு, யாருக்கு எந்த வியாதி எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. அதனால அவருடைய கிருபை நமக்கு தேவை. ஆண்டவர் ஆராதிக்கலன்னா அவருடைய அந்த கிரேஸ் நம்மளை விட்டு ஹெல்த் எடுத்துட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? நம்முடைய பணத்தை எடுத்துட்டா என்ன செய்ய முடியும்? நம்ம ஒரு வேளை அழகா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் ஆசிட்ட வீசிட்டானா என்ன ஆகும்? அப்படிதான் நிறைய பேர் ஆசிட் வீசுறான். அவிதமான ஒரு பொல்லாத உலகத்துல நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம். எல்லாம் ஆண்டவர் தான் அவருடைய கிருபையினால நம்மளை பாதுகாத்து வர்றாரு. ஹல்லேலூயா. ஆகாப் வந்து தன்னை தாழ்த்தினான், எலியா தீர்க்கதரிசி வார்த்தையை சொல்லும் பொழுது தன்னை தாழ்த்தினான். அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய நியாய தீர்ப்பை கொஞ்சம் தள்ளி போடுகிறார். தாழ்மையுள்ளவர் காண்டர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. A human being going to be made accountable. ஒரு மனுஷன் வந்து அவன் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். Responsible to God for their action. நம்முடைய செய்கிற செயல்களுக்கு நம்ம வந்து கணக்கு ஒப்பிக்க வேண்டும். இப்பொழுது வார்த்தையின் முன்னிலே நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தையின் முன்னிலே நம்மை பரிசோதித்து பார்த்து ஊரின் தும்மி மூலமாக நம்ம தேவனுடைய சித்தத்தை அறியும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ரகோபியாம் யுத்தத்துக்கு போகும்பொழுது சமயாதிக்கு சொல்ல, நீ யுத்தத்துக்கு போவாத, உன்னுடைய தகப்பனுடைய பாவத்தினால உனக்கு இந்த தண்டனை வந்திருக்கு. தகப்பனுடைய பாவம் பிள்ளைகளை அஃபெக்ட் பண்ணும். உன்னுடைய தகப்பன் சாலமன் வந்து விக்கிரக கோயிலினை ஏற்படுத்தி அதிக பெண்களை விவாகம் செய்து சோர மார்க்கமாய் போனதுனாலே அவன் தேவனுக்கு பிரியமாக ஜீவித்தவன் கடைசியில தன்னுடைய மனைவிகள் பேச்சை கேட்டு சோர மார்க்கமாய் போனான். அதிக பெண்களை அவன் விவாகம் செய்தது தவறாக போய்விட்டது. அதனால ராஜ்யமானது உனக்கு ரெண்டு, எரேபியாமுக்கு 10. இப்போ நீ அவன் யுத்தத்துக்கு போவாத, இதுக்கு இது கர்த்தருடைய செயல் இது சொன்னவொடனே ஸ்டாப் பண்ணிட்டான். அதனால ஆண்டவர் அவன் மேல கிருபையா இருந்தார். அவன் தராசுல நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டான். ஆனா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது உடனே கீழ்ப்படிஞ்சான். நீங்க 7 seals ஓபன் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிபூர்ணமான வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. ஆமென். நம்ம ஆண்டவர் நெருத்து பார்க்கிறார். God has a scale, the message of the hour. Hallelujah. இந்த மெசேஜ் வந்து அந்த ஸ்கேல் ஆயிருக்கிறது. ப்ராப்பர் வெயிட் அங்கே இருக்கிறது. நம்ம வந்து நெருத்து பார்க்கப்படுகிறோம். ஆமென். முன்குறிக்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய பேர் ஆட்டுக்குட்டி ஆண்டே ஜீவபுஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொன்னாலும் ஆண்டவர் எல்லாருமே நெருத்து பார்க்கிறார். ஆமென். சால நெருத்து பார்த்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக நெருத்து பார்க்கும் பொழுது நீ வந்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதனால இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு மறுநாளில நீனும் உன்னுடைய மகனும் என்னோடு கூட இருப்பீர்கள் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த சவுலை பார்த்து சொல்லிவிட்டார். இந்த கீன் என்ன சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியை வந்து கூப்பிட்டா அவர் வந்து உம்மை நெருத்து பார்த்து சொல்லுவார். நீ தராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். நீ கத்துடைய பாத்துல திராட்சரசம் கொண்டார். உங்க அப்பாவுக்கு என்ன, உங்க தாத்தாவுக்கு என்ன நடந்துச்சு, கிராண்ட் ஃபாதர் நேபுகாத் நேச்சாரு, பெருமை வரும்பொழுது என்ன நடந்துச்சு, அதெல்லாம் யோசித்து பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இதோ அவனுக்கு சான்ஸ் கொடுக்கப்படலை. அவன் தன்னை சரி செய்வதற்கு சான்ஸ் கொடுக்கப்படலை. அன்றைக்கு ராத்திரியில 29:30 வாசிக்கலாம்.
அப்பொழுது பெல்சாசார் தானியேலுக்கு அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாக பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான்.
அன்னைக்கு ராத்திரியிலே அவன் கொலை செய்யப்பட்டான். அவங்க எல்லாம் ட்ரங்கன்ல இருக்கும் பொழுது கதவை சரியா போட முடியல. அவன் ரொம்ப நாளா பிளான் பண்ணி அந்த யூப்ரிட்டிஸ் நதிக்கு அதை வேற டைரக்ஷனை திருப்பி விட்டு அந்த அகழியை தாண்டி இதோ கோட்டை சுவர் வந்து என்ன சொல்றான் அவன் அங்க சரியா. அவங்க இந்த டிவி பாக்குறவங்க கம்ப்யூட்டர் பாக்குறது இல்ல, இதுல எல்லாம் செல்போன் பாத்துக்கிட்டு இருக்கவங்களாம் நம்ம கேட்ட காது கேட்காது, அதுலே பிள்ளைகள் இருக்கும். அதனால அவங்க எதே அவங்க வந்து ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணல. வெண்கல கதவுளை உடைத்து காவலாளி கொலை செய்யப்பட்டு அந்த ஃபீஸ்ட் முடிவில் தானியல் அர்த்தம் சொல்லிட்டு போனா அவன் தலையானது வெட்டப்பட்டு ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறோம். ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வால் என்ற செய்தியிலே 58:3-9 கொடுத்த செய்தியிலே பேரா 13 சொல்லுகிறார். நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறோம். 200 feet உயரமான மதில் சுவர். ஆபத்து வருவதற்கு சான்ஸே இல்லை. எந்த நாட்டுக்காரங்களும் யுத்தம் பண்ண முடியாது. வானளாவ உயரத்தக்கதான மதில் அங்க இருக்கிறது. நமக்கு எந்த ஆபத்தும் வராது என்று நினைக்கிறேன். அதே போல நமக்கு எந்த ஆபத்தும் வராது, அழிவு சடிதியாக வரும். நமக்கு மறைவிடம் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய நாம நமக்கு மறைவிடமாய் இருக்கிறது. நம்ம அவருடைய வார்த்தையிலே மறைவிடமாய் இருக்கிறோம். ஆமென். அதனால நம்ம சரியான மறைவிடத்துல வந்திருக்கிறோம், பாதுகாப்பான இடத்துல வந்திருக்கிறோம். உலகத்தின் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. Prophecy became history. நம்முடைய ராஜ்யம் மட்டிடப்படும். அது மேதியருக்கும் பெர்சியருக்கும் அது கொடுக்கப்படும். அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க. தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன உடனே அங்கே தலையானது வெட்டப்பட்டது. அன்றைக்கு ராத்திரியிலே ராஜ்யம் விழுந்து போனது. உலகத்தின் ராஜ்யங்கள் ஒரு நாள்ல ஒரு நொடி பொழுதுல உலகம் அழிஞ்சு போகும். எல்லா ராஜ்யங்களும் அழிஞ்சு போகும். தேவனுடைய ராஜ்யம் உலகத்திலே சாபிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இட்ஸ் அ டைம் ஆஃப் வேயிங். இப்பொழுது நெருத்து பார்க்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. இப்பொழுது தானியலை ஆண்டவர் கொண்டிருக்கார், கடைசி காலத்தில் ஒரு திக்கு தேசியை கொண்டிருக்கிறார், ஒரு ராஜாத்தி அங்கே இருக்கிறாள். ஹல்லேலூயா. அவ அந்த பார்ட்டியில பங்கு பெறல, அந்த பார்ட்டிக்கு வெளியே இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மனவாட்டியை கொண்டிருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் ட்ரங்கன் பீப்புளோடு சேருவதில்லை, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸோடு நம்ம சம்பந்தம் கொள்ளலை. அவங்களுடைய கள்ள தராசுகள் அவங்ககிட்ட இருக்கிறது, அவங்களுடைய படிக்கற்கள் சுமுத்திரையானது அல்ல. நமக்கு ஆண்டவர் ஒரு இன்னைக்கு ஸ்கேல் கொடுத்துருக்கிறார், ஒரு பேலன்ஸ் கொடுத்துருக்கார். தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம இன்னைக்கு சரி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. காதேஸ் பர்னா என்ற இடத்துல வந்த பொண்ணு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்த்தார். நீங்க யோசுவா காலத்தை தவிர யாரும் போக முடியாது. ஆண்டவர் இப்பொழுது வேஜி பண்ணி பார்க்கிறார். காதேஸ் பர்னா இடத்துல என் வசனத்தை வந்து அவர்கள் மறுதளித்தார்கள், வசனத்தை அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள அவங்களால முடியவில்லை. அவங்க அழுதார்கள். அவங்க ஒழிஞ்ச ஆண்டவர் சொன்னார், ஒருத்தரும் போக முடியாது, ரெண்டே ரெண்டு பேர் தான் போக முடியும். எகிப்திலிருந்து வந்ததுல ரெண்டே ரெண்டு பேர் தான் போக முடியும். உங்களுடைய பிள்ளைகள் அதிலே பிரவேசிப்பார்கள் என்று அங்கே ஜட்ஜ்மெண்ட் சொன்னார். இன்னைக்கு மெசேஜ் அதாக அவர் வந்திருக்கிறது. எல்லாருமே நீங்களும் நானும் நெருத்து பார்க்கும் பொழுது குறைய காணப்படக்கூடாது. ரேச்சர்ல போவோமா அல்லது உபத்திர காலத்துல நம்ம போவோமா, அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. மெல்சாத்தார் வந்து நடுங்கி போனா, நம்ம நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷப்பட வேண்டும், ஆனந்த பாக்கியம் அடைய வேண்டும். ஏனென்றால் சுப்ரீம் ஜட்ஜ் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. He weighs every man in this heaven. ஒவ்வொரு தேசத்தை நெருத்து பார்க்கிறார். இந்தியா எப்படி இருக்கிறது? இந்தியா முன்னால விட மோசமா இருக்கு. அதிக பாவத்தில் இருக்கிறது, அதிக ஐடல் வர்ஷிப், அதிக வேசித்தனங்கள், அதிக அநியாயங்கள், அநேக தில்லு முள்ளுகள் இருக்குது. இந்தியா வந்து முன்னால மாதிரி இல்லை. முன்னால மாதிரி ஒரு நல்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இல்லை. இது இப்பொழுது இருக்கு. நெருத்து பார்க்கிறார். அமெரிக்கா நெருத்து பார்க்கிறார். அமெரிக்கா ரொம்ப அசுத்தத்தில் இருக்கு. உலகத்தின் எல்லா தேசங்களையும் நெருத்து பார்க்கிறார். எல்லா சபைகளையும் நெருத்து பார்க்கிறார். கல்வரி டேபர்னாக்களை நெருத்து பார்க்கிறார். எல்லா டேபர்னாக்களையும் நெருத்து பார்க்கும் பொழுது இந்த சபை எப்படி இருக்குது? ஒவ்வொரு மனுஷனையும் தனிப்பட்ட ரபா நெருத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. சுப்ரீம் ஜட்ஜ் மேகத்துல வந்திருக்காரு. நாங்க மேக சம்பத்துல படத்தை வச்சிருக்கிறோம். நீங்க நேரத்தில் எதுக்கு வைக்க? சுப்ரீம் ஜட்ஜ் அவங்களுக்கு வந்திருக்கிறாரு. நெருத்து பார்க்கிறார். உங்க சபா ஊழியத்தையும் உங்களை நீங்க மேக சம்பத்தை வச்சுட்டால ரேச்சர்ல போயிட முடியுமா? அவர் எதுக்காக வந்திருக்கிறார்? சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனையும் அவர் நெருத்து பார்க்கிறார். எ வெசல் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். நீ தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பாத்திரமா இருப்பீர்களா? நீங்க தேவனுடைய ஆலயத்தில் இருப்பீர்களா அல்லது ட்ரங்கன் பார்ட்டியில இருப்பீர்களா? இந்த பாத்திரங்கள் மறுபடியும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து விட்டது. ஆனால் அந்த பீப்புள் வந்து ட்ரங்கன் பார்ட்டியில் இருக்காங்க, போதையில் இருக்கிறார்கள், குடிகாரர்களாக போதை. உலகம் இன்னைக்கு அசுத்தமான பாவத்தில் இருக்கிறது. அதெல்லாம் எதுவுமே தப்பு கிடையாது. அதாவது மற்ற மார்க்கங்கள் என்ன சொல்லுது? எதுவுமே தப்பு கிடையாது. நம்ம தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுது, தராசில் நெருக்கப்பட்டு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கீழ்த்தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. We are a vessel in the house of the Lord, a vessel that God desired to put in the service. ஆண்டவர் நம்மை வந்து ஒரு கிருபா பாத்திரமாக, ஒரு கனமான பாத்திரமாக அவருடைய சேவையிலே இயேசு கிறிஸ்து நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த எஸ்ரா கொண்ட பாத்திரத்தை போல தேவாலயத்திலே வந்திருக்கிறோம். ஆமே. டைம் ஆஃப் பீயிங். நீங்க ராப்சர்ல போக முடியும். நீ வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறாய், வார்த்தையை நேசிக்கிறாய், முழுகிறத்தோடு ஆண்டவரை தேடுகிறாய். என் பார்வையிலே நீ விளையேறப்பட்டதாய் இருக்கிறாய். என் பிரியமே, என் நேசமே, நான் உன்னை என்ன சென்றால் என்னோடு கூட நான் சேர்த்து கொள்வேன். நீ வந்து எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா உன்னை அனைத்து மேல அதிகாரி ஆக்குவேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆமே. நம்மளாம் ஜெபிக்கலாம். This is a time of weighing. இப்பொழுது நெருத்து பார்க்கிற ஒரு நேரம் ஆயிருக்கு. எஸ்ரா 8 தானியேல் 5 உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் நெருத்து பார்க்கிறார். ஒரு பாவியை நெருத்து பார்க்கிறார். அவனுடைய பாவம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்தையும் நெருத்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு சபையும் அவர் நெருத்து பார்க்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனை நெருத்து பார்க்கிறார். ஒவ்வொரு ஃபேமிலியும் அவர் நெருத்து பார்க்கிறார். அவருடைய தராசு இந்த வார்த்தையை கொண்டு அவர் நெருத்து பார்க்கிறார். சுமுத்திரையான தராசு அவர் கையில் இருக்கிறது, சுமுத்திரையான படிக்கற்கள் அவருடைய கையில் இருக்குது. இந்த மெசேஜ் அதாக அவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் பிளஸ்ஸிங் கொடுக்கிறார், நம்ம ரெஸ்டோர் பண்ணுகிறார், பாத்திரங்கள் மறுபடியும் தேவாலயத்துக்கு வந்துவிட்டது. ஸோ ஹார்வெஸ்ட் டைம், ஸோ என் டைம், நம்ம கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். நாலா நாளிலே நம்ம வந்திருக்கிறோம். மூன்று நாட்கள் கடந்து விட்டது, இப்பொழுது நாலாவது நாளில் வந்திருக்கிறோம். கோதுமை வார்கோதுமை அறுவடை நேரம், களஞ்சியத்துக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆமீன். கர்த்தரே இயேசுவே வாரும் என்று நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே எமக்கு சோத்திரம் பண்ணுறவரே, துதிக்கிற மாட்டவரே.